യോവാനന്റെ സുവിശേഷം 11:35. യോവാൻ 11:35.
യേശു കണ്ണീർ വിട്ടാർ.
ரொம்ப சிறிய வசனம், பைபிள்ல மிக சிறிய வசனம். சின்ன குழந்தைகளுக்கு சின்ன வசனமா இருப்பதனால இந்த வசனத்தை பெற்றோர்கள் கற்றுக் கொடுப்பாங்க. எங்க அப்பாவுடைய அம்மா வந்து ரொம்ப பக்தியா இருப்பாங்க. அவங்க எங்களுக்கு சின்ன வயசுல இந்த வசனத்தை தான் கற்றுக் கொடுப்பாங்க. இயேசு கண்ணீர் விட்டார், அதை தான் சொல்ல வைப்பாங்க. இயேசு கண்ணீர் விட்டார் என்ற பைபிள்ல மிக சின்ன வசனம். ஜீசஸ் வெட், ஆங்கிலத்தில் வந்து ஜீசஸ் வெட், இயேசு அழுதார் என்று போட்டிருக்கிறது. அதெல்லாம் தமிழ் பைபிள்ல இயேசு கண்ணீர் விட்டார் என்று ரொம்ப அழகாக எழுதியிருக்கு. ஜீசஸ் செட் டியர்ஸ் அப்படின்னு நம்ம தமிழ் பைபிள்ல இருக்கு. ஆங்கில பைபிள்ல ஜீசஸ் வெட், இயேசு அழுதார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அழுகையும் கண்ணீரோடும் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டது. இயேசு கிறிஸ்து இதோ மற்றவர்கள் அழுகிறதை பார்க்கிறார். மார்த்தாள் மரியாள் அங்கே இருக்கிற யூதர்கள் அழுகிறதை பார்க்கிறார். அப்பொழுது அவருக்கும் அழுகை வந்துவிட்டது. அதுதாங்க அர்த்தம். 33 வாசிக்கலாம்.
அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து.
இது அவள் அழுகிறதையும், மார்த்தாள் அழுகிறாள், அவளோடு கூட வந்த யூதர்களும் அழுகிறதை, இப்படி எல்லாரும் அழுகிறத பார்த்த உடனே அவருக்கும் அழுக வந்துவிட்டது. அவர் அழ வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் அவர் மற்றவங்க அழுகிறத பார்த்த உடனே அவருக்கும் அழுக வந்துவிட்டது என்று ஆவியிலே துயரம் அடைந்து அவர் அழுதார். இப்பொழுது இயேசு கிறிஸ்து கடைசி சத்துரு, மரணம். நமக்கு அநேக சத்துருக்கள் இருக்கிறாங்க. நம்ம கடைசியா சந்திக்க போற சத்துரு வந்து மரணம். உலகத்தில் நமக்கு நிறைய சத்துருக்கள் இருக்கிறாங்க. நம்ம நேர்மையாக கர்த்தருடைய வார்த்தைக்காக ஜீவிக்கும் பொழுது அநியாயக்காரர்கள் நமக்கு விரோதமாக வருவார்கள். அநியாயமான காரியங்களை நமக்கு வந்து விரோதமாக செய்யும் பொழுது அவர்கள் நமக்கு சத்துருக்களாக இருக்கிறார்கள். நம்ம சத்துருக்களை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். எல்லாருமே ஏதாவது ஒரு நாளிலே நம்ம வந்து சத்துருக்களை ஃபேஸ் பண்ண வேண்டியது, விரோதிகளை சந்திக்க வேண்டிய வேளை நமக்கு வரும். நீங்க எல்லாருமே விரோதிகளை சந்திச்சிருக்கிறீங்க. நம்முடைய சரீரத்திலே பல வியாதி வரும் பொழுது அதுவும் ஒரு விரோதி தான். அதையும் நம்ம சந்திக்க, அது நமக்குள்ள இருக்கிற ஒரு விரோதி. நம்முடைய மனசு சில நேரத்தில் நமக்கு விரோதமாக இருக்கிறது. நம்ம ஆவிக்குரிய பிரமாணம் ஜீவிக்கணும்னு நினைக்கிறோம், மனசு வேற மாதிரி போகுது. இந்த சரீரம் வந்து சில நேரங்களில் நமக்கு விரோதமாக இருக்கிறது. நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற அங்கத்தினர்களும் சில நேரத்தில் நமக்கு விரோதமாக இருக்கலாம். ஒருவனுக்கு சத்துருக்கள் வீட்டாரே என்று சொல்ல ஒரு வசனம் இருக்கிறது. அப்போ சில நேரங்களில் அவ்விதமான விரோதிகளை நம்ம சந்திக்கிறோம். இது அதை நம்ம ஜெயிக்கிறோம். நம்ம கிறிஸ்டியன் அட்மாஸ்பியரை உருவாக்கும் பொழுது சத்துருக்களை ஜெயிக்க முடியும். அந்த கில்லர் புல் வருது, அந்த மாட்டு மேல அன்பு கூர்ந்தேங்கிறார், அந்த முட்டுக்காலை மேல அன்பு கூர்ந்தேங்கிறார், குழந்தைகள் மேல அன்பு கூர்ந்தேங்கிறார். நீங்களும் தேவனுடைய சிருஷ்டிப்பு தான், நானும் தேவனுடைய சிருஷ்டிப்பு தான். நான் இதை மாதிரி அவசரமா போக வேண்டியது இருந்துச்சு, நான் தெரியாம இந்த பாதை வழியா வந்துட்டேன், நீ போய் படுத்துக்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் வந்து அதை வந்து அன்பு கூறுகிறார். அப்பொழுது அந்த சூழ்நிலையை மாறிப்போம். லவ் அங்க ப்ரொடியூஸ் பண்ணும் பொழுது டிவைன் கிரேஸ் அங்க வெளிப்படுகிறது. அன்பை வெளிப்படுத்தும் பொழுது கிரேஸ் வருகிறது, அங்கே அற்புதம் நடக்கிறது, தேட்புல் அங்க வருகிறது. இப்படி சத்துருக்களை வந்து இந்த விதமாக ஜெயிச்சிருக்கிறார். அங்க வந்து அந்த மேனியக் வருகிறான், பிசாசு பிடித்தவன் சேலஞ்ச் பண்ணுகிறான். அப்பொழுது பெண்ணா சொல்லுகிறார், அவன் மேல நான் அன்பு கூர்ந்தேங்கிறார். அந்த என்னையும் ஒரு தாய் பெற்றிருக்கிறா, அவனையும் ஒரு தாய் பெற்றிருக்கிறான். ஆனா பிசாசு அவனை அப்படி பண்ணி வச்சிருக்கிறான். பிசாசு அவனுக்குள்ள புகுந்தனால இவன் ஒரு மேனியக்கா இருக்கிறான். கத்துடைய ஊழியக்காரனை சேலஞ்ச் பண்ணுகிறான். இத பக்கத்துல வரும்பொழுது என்ன சொல்லென்றால், நீ வந்து தேவனுடைய மனுஷனை சேலஞ்ச் சவால் விட்டதுனால நீ என் காலில் விழுவாயாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விழுவாயின்னு உடனே பொத்து நாங்க விழுந்தான். பாருங்க பிரதர் பிரணா எவ்வளவு சத்துக்களை சந்திச்சிருக்கிறார். ஜெர்மனியில மந்திரவாதிகள் புயல் காற்றை ஏற்படுத்தும் பொழுது அவர் என்ன சென்றால் பிரேயர்னால அது அந்த புயல் காற்று விலகும்படியாக, அந்த இடி மின்னல்கள் விலகும்படியாக, கூட்டம் வந்து நடக்கும்படியாக அவர் ஜெபிக்கும் பொழுது எல்லாம் ஒரு செகண்ட்ல நீங்கி விட்டது. அந்த கேன்வாஸ் போட்டு அந்த ஷீட்டு போட்டு கூட்ட பெரிய டென்ட் போட்டிருக்கிறாங்க, அதை பிச்சுக்கிட்டு போற மாதிரி புயல் காற்றை கொண்டு வந்துட்டாங்க மந்திரவாதி. அவர் வந்து ஜபத்தினால ஜெயித்தார். இப்பொழுது என்ன சொல்றால், கடைசி சத்ரு இப்படி எல்லா சத்ருக்கள் இருந்தாலும் த லாஸ்ட் எனிமி இஸ் டெத், கடைசி சத்ரு மரணம், அதை எல்லாருமே சந்திக்க வேண்டியதாக வரும். இயேசு கிறிஸ்து இப்பொழுது மரணத்தை ஃபேஸ் டு ஃபேஸ் அவர் சந்திக்கிறார். He now stood face to face with the lost enemy, death. பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம். 1 கொரிந்தியர் 15:26.
பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம்.
பரிகரிக்கப்படுகிற நம்ம ஜெயிக்க வேண்டிய கடைசி சத்ரு இத மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால மரணம் எல்லாருக்கும் அது வரும். நம்ம மரணத்தை நம்ம ஜெயிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து ஜெயித்தா நமக்கு ஜெயம் உண்டு. ஹல்லேலூயா. இப்பொழுது லாசரஸ் வந்து டெட்டா இருக்கிறான். 4 days ஆகிவிட்டது. இப்ப அவனுடைய மரணத்தை வந்து அவர் இப்பொழுது சந்திக்கிறார். அவனை வந்து உயிரோடு எழுப்ப பாருகிறார். அவன் கொடுக்க போற செய்தியின் தலைப்பு என்னவென்றால் உயிர்த்தெழுதல் எல்லாருக்கும் நன்றாக தெரியும். அதை கொஞ்சம் விளக்கமா சொல்ல விரும்புகிறேன். கடைசி சத்ரு மரணம், லாசருவை அந்த கடைசி சத்ரு சந்தித்தான், அவன் மரித்து விட்டான். அந்த மரணத்தை யாரும் ஜெயிக்க முடியாது. உலகத்தில் எவ்வளவு பெரிய மகான்கள் ஜீவித்தார், புத்தர் ஜீவித்தார், இதுதான் மரணம் அவரை சந்தித்தது. பரிசுத்தவான்கள், பழையற்பாட்டு பரிசுத்தவான்கள், யோசேப்பு அங்கே, யோசேப்பு, தாவீது, இதோ பரிசுத்தவான்கள் அங்கே ஜீவித்தார்கள். ஆனாலும் மரணத்தை அவர்களால் ஜெயிக்க முடியல. கத்ரா இயேசுக்கு சோர்த்தை தான் மரணத்தை ஜெயித்தார். ஹலலுயா. அவரை தவிர யாருமே மரணத்தை ஜெயிக்கல. அடுத்தபடியா நீங்களும் நானும் ஜெயிக்க போறோம். ஹலலுயா. மரணத்தை காணாதபடி நம்ம எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். ஹல்லேலூயா. இப்பொழுது அந்த சம்பவத்தை குறித்து நேரம் நம்ம தியானிக்க விரும்புகிறேன். நீங்க பஸ்ல நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த லாசரு உயிர்த்தெழுந்தது, இது ரொம்ப பெரிய அற்புதம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் மிகப்பெரிய அற்புதம் என்று சொன்னால் லாசரு உயிரோடு எழும்பினது தான். மோசஸ் மினிஸ்ட்ரியில மிகப்பெரிய அற்புதம் என்று சொன்னால் சிவந்த சமுத்திரம் ரெண்டாக பிளந்தது. ஆனா இங்க வந்து ஜீசஸ் மினிஸ்ட்ரியில எத்தனையோ அற்புதங்கள் நடந்தது. ஆனா வந்து மெமரபிள் மிரக்கிள், ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு மிரக்கிள் என்னவென்றால் இந்த லாசரு உயிரோடு எழுந்தது தான். உங்க லைஃப் நீங்க யோசித்து பாருங்க. உங்க லைஃப் இதுவரைக்கும் நீங்க கிறிஸ்டியன் லைஃப் செய்யறீங்க, உங்க வாழ்க்கையில் இயேசு வந்து எந்த பெரிய அற்புதத்தை செய்தார்னு பாருங்க. மறக்க முடியாத அற்புதம் அது, கிரேட் மிரக்கிள். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்தார். எத்தனை விசுவாசிக்கிறோம்? நீங்க அப்படி எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கும். இந்த 2017 வருஷத்தில் நம்ம மறக்க முடியாத அற்புதம் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கு. அது என்னது? தேவன் அவரா இயேசு கிறிஸ்து அதிசயமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். என் வாழ்க்கையில லாசரு உயிரெழும்பாத, அது அவன் லாசரு வாழ்க்கையில நடந்தது. என் வாழ்க்கையில அவர் நேற்று இன்று என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. அவர் இன்றைக்கு ஜீவிக்கிறார் என்றால் இந்த 2017 என் வாழ்க்கையில செய்த பெரிய அற்புதம் என்ன? மறக்க முடியாத அற்புதம் என்ன? இதுவரைக்கும் என் வாழ்க்கையில மறக்க முடியாத அற்புதம் என்னாண்டவர் என்ன செய்தார்? 1, 2, 3 சொல்ல முடியுமா? நிச்சயமா சொல்ல முடியும். ஹல்லேலூயா. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா சொல்ல முடியும். யோசிக்காமலே டக்குன்னு சொல்றதுதான் அதான் மறக்க முடியாத அற்பு. யோசிச்சு பார்த்து நான் சொல்றேன். சிலர் சிலர் எது கேட்டாலும் உடனே பதில் சொல்ல மாட்டாங்க. ரொம்ப நேரம் யோசித்தாதான் மூளை ஒர்க் பண்ணும். அப்பந்தான் டக்குன்னு சொல்லணும். அதான் வந்து மெமரபிள் மிரக்கு. இயேசு சுயத்த ஊழியத்தில் வந்து மெமரபிள் மிரக்கு என்ன? லாசரு செத்து போய் 4 நாளைக்கு பிறகு அவர் உயிரிழப்பார். மிரக்கு. இத வந்து எல்லா காஸ்பல்லையும் சொல்லியிருக்க இல்ல. மத்தையும் சொல்லல, மார்க்ல சொல்லல, லூக்கால சொல்லல, யோவான்ல மட்டும்தான் அது எழுதியிருக்கு. 3 காஸ்பல் வந்து சைலன்ஸா இருக்கிறது. ஆனா யோவான் மட்டும் இந்த அற்புதத்தை சொல்லுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? மற்றவங்க எல்லாம் சைலண்டா இருக்கிறாங்க, இவர் மட்டும் இந்த அற்புதத்தை சொல்லுகிறார். அதுவும் வந்து யோவான் 11 அதிகாரத்தில் இந்த மிரக்கிள் வந்திருக்கிறது. அது ஏன் 10 அதிகாரத்தில் வரக்கூடாது? அது ஏன் 12 அதிகாரத்தில் வரக்கூடாது? இப்படி நம்ம சிந்திச்சு பார்க்கும் பொழுது கர்த்தர் எல்லாத்தையுமே கரெக்டா தான் வச்சிருக்கிறார். அல்லேலூயா! எல்லாம் நம்முடைய காலத்தை அவர் காண்பிக்கிறார். ஆமென். மேத்யூ வந்து லயன் ஏஜ் வந்து முதல் 3 சபை காலங்கள் லயன் ஏஜ், அந்த இதுல வந்து நடக்கல. இத மார்க் வந்து அது வந்து தேத்தியரா சபையின் காலம், காலை ஆக்ஸேஜில் இது நடக்கல. மார்க் இதை எழுதல. இத லூக்கா வந்து சர்தை அங்க வந்து பிலதெல்பியா இந்த ரெண்டு சபைகளும் வந்து அந்த மேன் ஏஜில் வருது. அந்த காலத்துல இது நடக்கல. இப்பொழுது ஈகிள் ஏஜ் வந்திருக்கிறோம். ஹலலுயா! யோவான சுவிசேஷம் வந்து ஈகிள் ஏஜ், மத்தேயு லயன், மார்க் வந்து ஆக்ஸ், இதோ லூக்கா வந்து மேன் ஏஜ். இப்பொழுது நம்ம லயன் ஏஜ்ல தான், ஈகிள் ஏஜ்ல நடக்கிறது. ஹலலுயா! ஈகிள் ஏஜ்ல தான் இது நடக்கணும், இந்த ரெசரக்ஷன் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்திருக்கிறார். ஆமென். ரெசரக்ஷன் அண்ட் ராப்சர், இவ எடுத்துக்கொள்ளப்படுதலும் இதோ உயிர்த்தெழுதலும் ரெண்டும் ஒன்றோடு ரெண்டும் சேர்ந்துதான் நடக்குது. ஆனா ரெசரக்ஷன் அண்ட் ராப்சர் வந்து அது வந்து இந்த காலத்துல நடக்காது. லயன் ஏஜ்லயோ ஆக்ஸ் ஏஜ்லயோ அல்லது மேன் ஏஜ்ல நடக்காது, ஈகிள் ஏஜ்ல தான் நடக்கணும். அதுக்கு தான் யோவான் மட்டும் அதை எழுதியிருக்கிறார். அது எந்த அதிகாரத்தில் எழுதியிருக்காருன்னா 11 அதிகாரத்தில் எழுதியிருக்கிறார். 11 மணியில இஸ்ரேல் ஜனங்கள் வந்து டைம் வந்து 12 அவர்ஸா பிரிக்கிறாங்க. 12 அவர்ஸா பிரிக்கும் பொழுது 6 காலையில 6 வரைக்கும் பார்த்தா அவங்களுக்கு வந்து அந்த 6 மணி நேரத்தை பார்க்கும் பொழுது from 6 to 6. அதன் பின்பு என்ன என்றால் from 12 to 6 வந்து பார்க்கும் பொழுது அது 11:05 வந்தா 11 மணி வருது. 12 மணி வரும்பொழுது ஈவினிங் 6 வந்தா அவங்களுக்கு வந்து இத சாயங்காலம் அடுத்த நாள் பிறந்தது. இஸ்ரேஜனனுக்கு நாள் எப்ப பிறக்குதுன்னா சாயங்காலம் 6 மணிக்கு பிறக்கு. சேபத்துனா ஓய்வு நாள் சனிக்கிழமை. சனிக்கிழமை எப்பொழுது பிறக்குது? வெள்ளிக்கிழமை 6 மணிக்கு பிறக்குது. சனிக்கிழமை எப்ப முடியுது? சாயங்காலம் வந்து சனிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கே முடிஞ்சு போச்சு. அதான் சேபத்துனா வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணில இருந்து சனிக்கிழமை ஈவினிங் 6 மணி வரைக்கும் உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு நாள் வந்து சாயங்காலம் 6 மணிக்கு தான் பிறக்கு. நமக்கு அப்படி இல்லை, ராத்திரி 12 மணிக்கு பிறக்கு. இது ரோமன் கேலண்டர். அதுதான் பைபிள்ல நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு சிஷ்டிப்பையும் உண்டாக்கிட்டு யாதியம் 1 அதிகாரத்தில் சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. முதல்ல சாயங்காலம். இப்பொழுது நம்ம வந்து 11 மணி வேலையில் வந்திருக்கிறோம், கடைசி நேரத்தில் வந்திருக்கிறோம். 11 மணி நேரத்தில் வந்தவர்களுக்கும் 1 பணம் தான் கூலியாக கொடுக்கப்பட்டது. எல்லாருக்கும் 1 பணம் தான் கூலியாக கொடுக்கப்பட்டது. 6 மணிக்கே இல்ல வேலைக்கு வர்றாங்க. இதெல்லாம் அங்க பவுல் காலத்துல இருந்து ஊழியம் செய்யறாங்க, அவங்க எல்லாம் ஊழியம் செய்யறாங்க, அவங்க இன்னும் காத்திருக்கிறாங்க. நம்ம வந்து 11 மணின்னா 5 மணி, மாலை 5 மணிக்கு. 5 மணிக்கு நம்ம ஆண்டவர் காட்சியில கொண்டிருக்கிறார். நம்ம திராட்சை தோட்டத்தில் வேலை செய்யறோம். எல்லாருக்கும் 1 பணம் தான் கூலி. 1 பணம் தான் அவனுக்கு கூலி கொடுக்கப்படும். முதலாவது 5 மணிக்கு வந்தவனுக்கு கொடுத்துட்டு முந்தி பிந்தி வந்தவன்ல இருந்து முந்தி வந்தவன் வரைக்கும் கூலி கொடுக்கிறாங்க. மத்திய 20 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். இதோ நம்ம வந்து காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை, நம்ம மறிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு உடனே ரேப்சர் வருது, பாடி சேஞ்ச் வருது, ரேப்சர் வருது. ஹல்லேலூயா! பவுல் இன்னும் காத்திருக்கிறாரு, பிரதர் பிரனாம் கூட காத்திருக்கிறாரு. ஆனா உங்களுக்கு வந்து உடனடியா கூலி கொடுக்கப்படுது. ஹல்லேலூயா! உடனடியா உங்களுக்கு பாடி சேஞ்ச், ராப்சர், எட்டர்னிட்டி கிராண்ட் பண்ணுகிறார். எட்டர்னல் லைஃப் அவர் கிராண்ட் பண்ணுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நமக்கு அவ்வளவு சிலாக்கிய ஆண்டவர் கொடுத்திருக்கு, அவ்வளவு சிலாக்கியம் உள்ளவர்களாக நம்ம பிறந்திருக்கிறோம். அது நம்முடைய பிறப்பு, நம்ம பிறந்த காலம். ஹலோ! நம்ம ஈகிள் ஏஜ்ல நம்ம பிறந்திருக்கிறோம். இப்ப ரெசரக்ஷன் டைம் ஆகி இருக்கிறது. ஆமே. நம்ம 11th hour வந்திருக்கிறோம். நம்ம 4th beast ஈகிள் அனாயிட்டிங்ல வந்திருக்கிறோம். ஆமே. சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி இத பைபிள்ல 3 தடவை வருது. பைபிள்ல மனுஷகுமாருடைய ஊழியம் மூன்று முறை வருது. முதலாவது மனுஷகுமாருடைய ஊழியம் ஆபிரகாமுக்கு வந்தது. ஆதியாம 18 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், எப்பொழுது சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்தாலும் அது வந்து உயிர்த்தெழுதல முடிகிறது. இட்ஸ் ends with the resurrection. The Son of Man ministry always ends with the resurrection. மனுஷகுமாருடைய ஊழியம் எப்பொழுதும் அது உயிர்த்தெழுதலில் முடிகிறது. ஆதியாம 18 அதிகாரத்தில் தேவன் ஒரு மனுஷனாக வருகிறார். தற்காலிகமாக ஒரு மனுஷனாக வந்து ஆபிரகாமுடைய கூடாரத்தில் வந்து அவர் அப்பம் புசிக்கிறார். கொடுத்த கன்றை அவன் இளம் கன்றை அடுப்பிக்கிறான். இதை அதையும் புசிக்கிறார். இதை பால் வெண்ணெய் எல்லாத்தையுமே சாப்பிடுகிறார். இவ்விதமாக மனுஷகுமாரனாக வந்து ஆபிரகாமுக்கு பிறக்க போற குமாரனை குறித்து சொல்லுகிறார். சோதோமின் அழிவையும் குறித்து சொல்லுகிறார். முதல்ல அந்த ஜெனரல் அந்த ப்ராமிஸ் சன் ஐசக் வெளிப்படுவான் என்று சொல்லுகிறார். இரண்டாவது சோதோம் அழிவை குறித்து இந்த ரெண்டு ரகசியம் சொல்லுகிறார். இப்பொழுது நமக்கும் அதே தான் அவர் சொல்லுகிறார். ஆமென். அல்ல, முதலாவது ஆபிரகாமுக்கு அது வந்தது. ஆபிரகாமுடைய பாடி சேஞ்ச் ஆனது. 20 அதிகாரத்தில் அவனுடைய பாடி சேஞ்ச் ஆனது. 21 அதிகாரத்தில் அந்த ப்ராமிஸ் சன் வந்தது. 19 அதிகாரத்தில் சோதோம் அழிஞ்சது. இதுதான் சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி. முதலாவது ஆபிரகாம் காலத்தில் அது வந்தது. ஆபிரகாமுக்கு அது வந்தது. இரண்டாவது ஆபிரகாமின் சந்ததிக்கு வந்தது. The natural seed of Abraham. A son of man வரும்பொழுது இயேசு கிறிஸ்து 33 வருஷமாக உலகத்தில் இருக்கும்பொழுது 3 வருஷம் அந்த ஊழியம் வந்து சன் ஆப் மேன் மினிஸ்ட்ரி, மனுஷகுமாருடைய ஊழியம். மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் அதை குறித்து எழுதியிருக்கிறார். அந்த ஊழியம் எப்படி முடிவடைகிறது என்றால் அது வந்து ரெசரக்ஷன்ல முடிவடைகிறது. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்தார்கள். மத்தேயு 27:53-54 வாசிக்கும் பொழுது அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இது அவர்களும் உயிர்த்தெழுந்து அவள் வந்து 40 நாளில் அவர்கள் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அவர் மேல போயிட்டார். வாசல்களை உயருங்கள், அநாதிக்கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உடுப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தராமே. அவர் யுத்தத்தில் பராக்கிரம் உள்ளவர். அவரே மகிமையின் ராஜா. மரணத்தையும் பாதாளத்தையும் பிசாசையும் எல்லாத்தையும் ஜெயித்து அந்த பரிசுத்தவான்களோடு கூட அவங்களும் உயிர்த்தெழுந்தார்கள். பல்லவத்துக்கு அவங்க போயிட்டாங்க. எப்பொழுதுமே மனுஷகுமாருடைய ஊழியம் ஆனது உயிர்த்தெழுதல முடிவடைகிறது. Resurrection and rapture முடிவடைகிறது. அதே போல இப்பொழுது வந்து ஆபிரகாமுடைய ராயல் சீடு, நீங்கள் ஆபிரகாமுடைய ராஜரீக வித்து. ஹலலூயா. இப்பொழுது சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்து எப்படி வந்திருக்கிறது? ஒரு மனுஷன் மூலமாக வந்திருக்கிறது. பட் பிரனம் இஸ் நாட் த சன் ஆஃப் மேன். த சன் ஆஃப் மேன் இஸ் கிரைஸ்ட். ஹலலூயா. ஹி இஸ் ரிவீலிங் த சன் ஆஃப் மேன். யா சன் ஆஃப் மேன் ரிவீலிங் த சன் ஆஃப் மேன். மனுஷகுமாருடைய ஊழியம் மறுபடியும் வந்திருக்கிறது. ஆமென். ஒரு மனுஷன் மூலமாக வந்திருக்கிறது. இது இந்த ஊழியம் எப்படி முடிவடையும்? அது உயிர்த்தெழுதல முடிவடைகிறது. ஹல்லேலூயா. அது ராச்சர்ல முடிவடைகிறது. ஏழு சபை கால பரிசுத்தவான்கள் காத்திருக்கிறாங்க, பல்லோகத்தில் இருக்கிறாங்க. நம்ம லிவிங் சயின்ஸ், அவங்க ஸ்லீப்பிங் சயின்ஸ். முதல்ல ஸ்லீப்பிங் சயின்ஸ் இங்க வந்து அவங்க உயிர்த்தெழுவாங்க. பின்பு லிவிங் சயின்ஸ், ஜீவிக்கிற பரிசுத்தவான்களை நாம வந்து பாடி சேஞ்ச் ஆகி ரெண்டு கூட்டத்தாரும் ஆகாயத்தில் இயேசுவை சந்திப்போம். ஹல்லேலூயா. எவ்வளவு கிளியரா இருக்கு பைபிள் நமக்கு, ரொம்ப கிளியரா இருக்கிறது. The Son of Man ministry always ends with the resurrection. இதோ சாரா வந்து அவளுடைய சரீரத்தை மாற்றி இளம் பெண்ணாக மாற்றி ஆண்டவர் ஈசாக்கை கொடுத்தார். அந்த இரண்டாவதாக பழைய ஏற்பாட்டு பசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்து இயேசு கிறிஸ்துவோடு மேலே எழுந்தார்கள். இப்பொழுது ஏழு சபைக்கால பசுத்தவான்கள் உயிர்த்தெழுதலுக்காக காத்திருக்கிறார்கள். நம்முடைய பெர்ஃபெக்ஷன் அவங்களுக்கு ரெசரேஷனை கொண்டு வரும் பொழுது ரெண்டு கூட்டத்தாரும் ஆகாயத்திலே இயேசுவை சந்திப்போம். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதானத்தினுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துக்குள் மறித்தலும் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். அந்த வார்த்தை நிறைவேற வேண்டிய நேரத்தில் நம்ம இருக்கிறோம். ஆமென். இப்பொழுது அங்க லாசரு பெத்தானிய கிராமத்தில் இருக்கான். மார்த்தாள், மரியாள், லாசர் இந்த சின்ன ஃபேமிலி. ஆண்டவர் வந்து மார்த்தாள், மரியாள், லாசருவை ரொம்ப அதிகமாக நேசித்தார். அது வந்து எருசலேமில் கிட்டத்தட்ட ஒரு 2 மைல் தூரத்தில் அது இருக்குது. பெத்தானியா கிராமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது ஊழியத்தின் நிமித்தமாக அதிக தூரத்தில் இருக்கிறார். லாசரு வியாதிப்பட்டான் சொல்லி அனுப்புறாங்க. இதே போல லாசரு சுகமாயிரு, நீ சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிற, மூணாம் சந்த வாசிக்கலாம்.
அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீ சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள்
இவங்க ஆள் அனுப்புகிறார்கள். நீர் சிநேகிக்கிறவன், லாசருவை ஆண்டவர் நேசித்தார். ஹலலுயா. நீ சிநேகிக்கிறவன், லாசரு வாஸ் எ ஃப்ரெண்ட் டு ஜீசஸ், இயேசுவுக்கு நண்பனாக இருந்தான், சிநேகிதனாக இருந்தான். நீ சிநேகிக்கிற அந்த லாசரு வந்து வியாதியா இருக்கிறான் என்று சொல்லி அனுப்பினார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்றால், சொல்லி அனுப்பியும் அவர் போகாதபடி அவர் அங்கே ஸ்டே பண்ணார். நாலாம் சந்த வாசிக்கலாம்.
இயேசு அதை கேட்டபொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார்.
இது அந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல், அது தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது. வியாதிப்பட்டு மரிப்பது வந்து மரணத்துக்கு ஏதுவானது வியாதி. அந்த வியாதிப்பட்டு அது சுகமாகி சாட்சியா மாறிச்சுன்னா அது தேவனுடைய நாமத்துக்கு மகிமையா இருக்கு. அல்லேலூயா. இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுக்கு மகிமைக்க ஏதுவாயிருக்கிறது. அல்லேலூயா. நமக்கு வியாதி வந்தா அப்படிதான், அது மரணத்துக்கு ஏதுவானது அல்ல, அது தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக. அல்லேலூயா. அது தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது. கர்த்தர் சுகம் கொடுக்கும் பொழுது பெரிய சாட்சி. நம்ம அந்த வியாதியா இருந்தது நமக்கு சந்தோஷமா மாறிடும். இப்படி ஒரு சூழ்நிலை போயிட்டு, இதமான ஒரு ரிஸ்கான சூழ்நிலை பெற்று நம்ம வந்து நான் தப்பிச்சு வந்தோம்னா அது எவ்வளவு பெரிய சந்தோஷம். அது அந்த வியாதியே நமக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்து. அது சுகமாகும் பொழுது நமக்கு சந்தோஷம். இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டேன், இவ்வளவு பிசாசு இந்த மாதிரி சோதிச்சானா, இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கிட்டார். ஹல்லேலூயா. வாழ்நாள் முழுசும் சொல்லிக்கிட்டே இருக்கலாமே. இது லாசரு எங்க லாசரு அந்த மாத்தாள் மரியாள் வாழ்நாள் முழுசும் அதுதான் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அதனால இது வந்து மரணத்துக்கு ஏதுவானது கிடையாது, இது தேவனுடைய மகிமை விளங்குவதுக்கு ஏதுவா இருக்கிறது. அதனால வியாதி வரும்பொழுது நம்ம அப்படிதான் நினைக்கணும், ஆண்டவரே இந்த வியாதி உங்களுடைய நாம மகிமைக்கு ஏதுவாக இருக்கிறது, உங்களுடைய மகிமை விளங்குறதுக்கு ஏதுவாக இருக்கு, அதற்காக நமக்கு சோத்திரம். நீங்க அந்த சீக்கிரத்தை கண்டுபிடிச்சீங்கன்னா வியாதி உடனே போயிடும். பிசாசு அப்படி பண்றான், பிசாசு இப்படி பண்றான், அதை பண்றான், இதை பண்றான்னு நம்ம சொல்ல சொல்ல பிசாச மகிமைப்படுத்துற மாதிரி ஆச்சு. அவனை ரொம்ப பவர்ஃபுல்லா காமிச்ச மாதிரி நம்ம நினைக்கிறோம். அவனுக்கு எந்த நம்ம மேல அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவராயிருக்கிறார். நம்முடைய வியாதியை காட்டிலும் நமக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவராயிருக்கிறார். அவர் சுகத்தை தருவார். அப்பொழுது நம்ம வாழ்நாள் முழுசும் அதை சொல்லலாமே, அது தேவனுடைய மகிமை விளங்குவதுக்கு ஏதுவாக இருக்கிறது. ஆமீன். அதுக்காக வியாதியை நம்ம கேட்க கூடாது. உங்களுடைய மகிமை விளங்கணும், என் வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும், பாஸ்டர் இப்படி சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதிக பிரசிங் தானே பண்ணக்கூடாது. சில அதிக பிரசிங்களுக்கு கொஞ்சம் ஒன்னு ரெண்டு பேர் இருப்பாங்க எப்பவுமே. அதுக்குதான் நான் அந்த மாதிரி ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்றேன். மிஞ்சன நீதிமான்களா இருப்பாங்க. நமக்கு வந்துட்டு பிசாசு யோபுக்கு சோதனையை கொண்டு வந்தான். யோபு சோதனையை எதிர்பார்க்கல, ஆனா பிசாசு கொண்டு வரும் பொழுது திந்து அது தேவனுக்கு மகிமை விளங்கினது. ஹல்லேலூயா. ரெட்டிப்பா ஆசீர்வதித்தார். அதைத்தான் பைபிள்ல நம்ம வாசிக்கிட்டு இருக்கோம். அவனுக்கு வந்த சோதனை போல உலகத்துல யாருக்கு வந்தது கிடையாது. கர்த்தர் அவனை விடுவித்தார் என்றால் நம்மையும் விடுவிப்பார். ஆமேன். நம்முடைய விசுவாசமானது, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண முடியும். ஆமேன். கர்த்தர் என்ன செய்தார் என்றால், அங்க வந்து இன்னும் ரெண்டு நாள் அங்க டேரா போட்டார், அங்கே உட்கார்ந்துட்டார். என்ன வாசிக்கிறோம், ஆறாம் வசனத்தை வாசிக்கலாம்.
அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் ரெண்டு நாள் தங்கினார்.
இது தெரிஞ்சிருந்தே வெண்ணு ரெண்டு நாள் அங்க தங்கினார். ஏன் அவர் அப்படி செய்தார்? ஏன் வந்து அந்த மார்த்தாள் மரியாளுடைய ரிக்வஸ்டுக்கு அவர் ஏன் ரெஸ்பாண்ட் பண்ணல? ஏன் ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா அவர் விஷன் பார்க்கிறார். ஹல்லேலூயா. விஷன் காணும் பொழுது நாலு நாள் ஆகும். அவன் வந்து நாலு நாள் ஆகும் பொழுது அவர் போகணும்னு அவர் தரிசனம் காண்கிறார். அவர் எல்லாத்தையும் தரிசனம் காண்கிறார். இத மாத்தாள் வர்றா, மரியாள் வர்றா, அப்பொழுது கல்லறை பக்கத்துல போகிறார். அவள் மாத்தாள் சொல்லுகிறார், நாலு நாள் ஆயிட்டே நாருமே. அதெல்லாம் அவர் முன்னக்கூட்டியே அந்த விஷயம்ல பார்க்கிறார். அப்ப நாலு நாள் ஆக வேண்டும். அந்த விஷன் வந்து என்ன சொல்லுகிறது என்றால், அவர் ஒரு ப்ராஃபட் ஆயிருக்கிறார். ப்ராஃபட்டுக்கு விஷன் வருகிறது, நாலு நாளைக்கு பின்புதான் போனோம். ஆனால் அந்த விஷனுக்கு கீழ்ப்படிந்து அவர் அங்கே ரெண்டு நாள் தங்குறார். இது யாருக்குமே தெரியாது, அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவருடைய சீசர்களுக்கு அது தெரியாது. அவன் சுகவீனமாயிருக்கிறான், நான் போய் எழுப்ப போறேன். சுகவீனமானா தான் அவன் சுகமாயிருவானே. அதனால நம்ம அங்க போக வேண்டிய அவசியம் இல்லையே அப்படி ஆண்டவர் சொல்லுகிறார், வெளிப்படையா சொல்லுகிறார். லாசரு மரிச்சு போறோம், இதோ அவனை போய் நான் எழுப்ப போறேன், நான் அங்க இல்லாதனால உங்க விசுவாசம் விருத்தியா, உங்க விசுவாசத்துக்கு அது நன்மை கேதுவாய் இருக்கும் என்று சொல்லி அவர் அதுக்கு பிறகு அந்த பெத்தானியா கிராமத்துக்கு அங்க வருகிறார். இஸ் அண்டர் த பவர் அண்ட் அனாயிண்டிங் ஆஃப் த விஷன். ஹல்லேலூயா. அந்த தரிசனத்தினுடைய அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் அவர் புறப்பட்டு வருகிறார். ஆமென். எதுக்காக வருகிறார்? இஸ் கமிங் ஃபார் ரெசரக்ஷன். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதலுக்காக வருகிறார். அங்கே பெத்தானியாவுக்கு வரும்பொழுது ஒரு மோட்டிவ் இருக்கிறது, ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கிறது. ஹி இஸ் கோயிங் டு ரைஸ் அப் லாசரஸ். லாசருவை உயிரோடு எழுப்ப வருகிறார். 4 days என்று ஆல்ரெடி எக்ஸ்பயர்டு. இதோ 4 நாட்கள் அங்கே முடிந்து விட்டது. 4 நாளைக்கு பின்பு அவர் வருகிறார். இன்றைக்கு அதே தான் நம்ம வந்து கம்பேர் பண்றத நமக்கு பார்க்கணும். லாசருக்கு பார்த்தா அது சரித்திரம், நமக்கு பார்த்தா இப்போ லிவிங் கிரைஸ்ட் அதே காரியத்தை நமக்கு செய்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் இறங்கி வந்திருக்கிறார். ஹெட்சோன் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஹெட்சோன் சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த கல்வரி டேபர்நாக்கிலுக்கு வந்திருக்கிறது, உங்களுக்கு எனக்கும் வந்திருக்கிறது, பிரைடுக்கு வந்திருக்கிறது. என்னது? ஆஃப்டர் 4 days, 4 நாளைக்கு பின்பு. அதான் ஃபர்ஸ்ட் டே வந்து சிங்கம், 2வது நாள் வந்து காளை, 3வது நாள் மனுஷங்கம். இப்பொழுது 4 நாளைக்கு பின்பு கத்தரிங்க வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் மானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். வேர்ட் ஆஃப் காட், ஏஞ்சல் ஆஃப் காட், கத்தராகிய இயேசு கிறிஸ்து, இத பசுத்தாவியானவர், எல்லாமே ஒரே தேவன் வந்து டிஃபரண்ட் டைம்ஸ்ல அங்க எழுதியிருக்கு, டிஃபரண்ட் ஃபார்ம்ல எழுதியிருக்குது. மனசுல நம்ம என்ன இருக்கணும்? ஒன் காட், ஜீசஸ் கிரைஸ்ட். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஜீசஸ் கிரைஸ்ட் இப்பொழுது பலமுள்ள தூதனாக வந்திருக்கிறார். ஹெட்சோன் வந்திருக்கிறது. சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி நமக்கு வந்திருக்கிறது. நம்ம ஈக்கிள் ஏஜ்ல இருக்கிறோம். ஆமே. எதற்காக வந்திருக்கிறார்? ரெசரக்ஷன் அண்ட் ராப்சருக்காக வந்திருக்கிறார். நம்மளை வந்து இத பாடி சேஞ்ச் கொண்டு வந்து மேல கொண்டு சொல்லுக்காக வந்திருக்கிறார். வெட்டிங் சப்பருக்கு நம்மளை கொண்டு சொல்லுக்காக வந்திருக்கிறார். ஆமேன். இப்பொழுது உலகம் எப்படி இருக்கிறது? டார்க்கஸ்ட் அவர்ல இருக்கிறது, மிகவும் இருட்டான வேலையில இருக்கிறது. மார்த்தாள் மரியாளுடைய குடும்பம் ரொம்ப இருட்டான வேலையில இருக்கிறது. ஒருத்தருக்கு சோமலானா 4 பேருக்கு பாதிப்பு. நமக்கே சோமலானும் பரவாயில்லையே, நம்ம வயிற்றுக்கு சோமலாம இருந்தா எல்லா வேலையும் பாதிக்கப்பட்டு போத. சமையல் நடக்காது, காப்பி டீ வராது, ஒன்னும் வராது, வீடெல்லாம் அலங்கோலமா இருக்கும். அதனால நமக்கே சோமலாம் வந்தா பரவாயில்லையே அப்படி நினைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். குழந்தைக்கு சோமலன்னா அது படுற வேதனையை பார்த்து நம்மளால சகிக்க முடியாது. இப்படிதான் உலகத்துல வியாதி வரும் பொழுது அந்த வீடு டார்க்கஸ்ட் ஹவர்ல வருகிறது. டார்க்கஸ்ட் ஹவர். மார்த்தாள் மரியாளுக்கு அது மிகவும் இருட்டான வேலை. அந்த இருட்டான வேலையில இந்த கமிங் ஆஃப் த லார்ட் வருகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகம் மிக இருட்டான வேலையில இருக்கு. பாவ இரு, வியாதி வேதனைகள் நிறைந்த உலகம், பொல்லாத மனுஷர்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறார்கள். இவ்விதமான ஒரு உலகத்தில் நம்ம ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் இல்லாத ஒரு டார்க்னஸ் இன்றைக்கு ஜனங்கள் பூமியின் மேல் இருக்கிறது, ஜனங்கள் மேல் இருக்கிறது. எஸ்ஐ 60 படி இதை காரிருள் ஜனங்களை மூடிக்கொண்டிருக்கிறது, இருள் பூமியை மூடிக்கொண்டிருக்கிறது. லவோடிஷன் டார்க்னஸ் இன்னைக்கு லாஸ்ட் படத்தை பாருங்க, டார்க்னஸ் அங்கே இருக்கு. டார்க்கஸ் மிகவும் செரிபிள் ஏஜ். இந்த நேரத்தில் நமக்கு பரிபூர்ணமான வார்த்தை வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. வெளிச்சம் நம்ம இடத்துல வருகிறது. ஹல்லேலூயா. வெளிச்சமானது இருளை தோற்கடிக்கும். ஆமேன். நமக்கு ஆண்டவர் மெசேஜாக அவரை கொடுத்திருக்கிறார், வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் ஒரு பாசரை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு மெசேஜ் கேட்கும் பொழுதும் உங்களுக்கு அங்க ஃபெய்த் கொடுக்கப்படுது. நீங்க அதை அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ண உங்களுடைய டார்க்னஸ் உங்க வாழ்க்கையில் இருக்க அந்தகாரங்கள் போய்விடும், இருளின் வல்லமை நீங்கிவிடும், வெளிச்சம் உங்களுடைய ஹார்ட்ல பிரகாசிக்கும். ஆமேன். செவன் சீல் இஸ் அ கமிங் ஆஃப் த லார்ட். 7வது முத்திரை என்றால் இட் இஸ் அ கமிங் ஆஃப் த லார்ட். கர்த்தர் அங்கே வந்திருக்கிறார். சன் ஆஃப் மேன் இஸ் அ கமிங் ஆஃப் த சன் ஆஃப் மேன். அவர் அனாயிண்டிங்கோடு வந்திருக்கிறார். தலைக்கல் உண்டாவதாக ஃபுல்னஸ் ஆஃப் ஸ்பிரிட்டோடு வந்திருக்கிறார். எதுக்காக? நம்மை விடுதலை ஆக்குவதற்காக. அப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் அங்கே வருகிறார். வரும்பொழுது அந்த மார்த்தாள் முதலாவது கேள்விப்படுகிறார். மார்த்தாள் கேள்விப்பட்டு இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் 20 வாசிக்கலாம்.
இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனால் மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தால்.
இது அவளுக்கு நியூஸ் கிடைக்குது. அவளுக்கு என்ன நியூஸ் கிடைக்கிறது? இயேசு வருகிறார், ஜீசஸ் இஸ் கமிங், ஹல்லேலூயா, த மாஸ்டர் இஸ் கமிங், ஹல்லேலூயா, த ஹெட் ஸ்டோன் இஸ் கமிங், த சன் ஆஃப் மேன் இஸ் கமிங், ஹல்லேலூயா. எல்லாம் ஒண்ணுதான், டிஃபரண்ட் டேன் தான் அது. இப்பொழுது ஹெட்சோன் வந்திருக்கிறது, ஏதோ என்ன என்றால் சன் ஆஃப் மேன் வந்திருக்கிறார், நம்முடைய எஜமான் மாஸ்டர் வந்திருக்கிறார், ஹல்லேலூயா, ஃபுல்னஸ் ஆஃப் காட் வந்திருக்கிறது, ஹல்லேலூயா, செவன் சீல் வந்து ஓபன் ஆயிருக்கிறது, ஆமென். அவர் வருகிறது மார்த்தாள் முதலாவது கேள்விப்படுகிறார். மார்த்தாள் கேள்விப்பட்ட உடனே அவள் வந்து ஓடி வருகிறாள். மரியாள் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். அவர் வந்து என்ன சொல்லுகிறாள்? 21 வாசிக்கல,
மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான்.
ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். பாருங்க, இயேசு கிறிஸ்து பொழுது ஊருக்கு வெளியே இருக்கிறார். இன்னும் ஊருக்குள்ள பெத்தானியா கிராமத்துக்குள்ள போல, ஊருக்கு வெளியே இருக்கிறார். பெத்தானியா கிராமம் எது கடையாளமா இருக்கிறது? டினாமினேஷன். இன்னைக்கு செவன் சீல் வந்திருக்கிறது, பரிபூர்ணமான வார்த்தை வந்திருக்கிறது. ஜீசஸ் டிசெண்டட் ஃப்ரம் ஹெவன், தி மைட்டி ஏஞ்சல் டிசெண்டட் ஃப்ரம் ஹெவன். அது சாபனத்துக்குள்ள போகாது. இந்த இடத்துல வந்து இத பெத்தானியா கிராமம் வந்து டினாமினேஷன் கடையாளமாயிருக்கிறது. அவர் ஊருக்கு வெளியே இருக்கிறார். ஆபிரகாம் சோதோமுக்கு வெளியே இருந்தா அப்பதான் அவனுக்கு சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்தது. இன்னைக்கு நீங்களும் நானும் வந்து சாபனத்துக்கு வெளியே இருக்கிறோம். வெளியே தான் ஆண்டவரை நம்ம சந்திக்க முடியும். இயேசு பாளையத்துக்கு புறம்பே பாடுபட்டார். நீங்க என்ன செய்யறால் அவருடைய நிந்தையை சுமந்து கொண்டு பாளையத்துக்கு புறம்பே போங்கள். பாளையம் என்றால் டினாமினேஷன். நம்ம டினாமினேஷன்ல இருந்து இயேசுவை சந்திக்க முடியாது. அந்த உபதேசங்கள் நமக்கு ரட்சிப்பை தராது. அதனால பாருங்க, நமக்கு ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் வந்திருக்கிறது. நம்ம அதை விட்டு வெளியே வந்தாதான். மார்த்தாள் அதை விட்டு வெளியே வருகிறாள். அங்க வந்து துக்கத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள், அங்கே புலம்பிக் கொண்டிருக்கிற மக்கள் இருக்கிறார்கள். அதை விட்டு வெளியே வந்து அவள் வந்து இயேசுவை சந்திக்கிறாள். ஹல்லேலூயா. She knew the place to meet with him. இது அந்த இடத்தை அவள் வந்து அந்த இடத்துல வந்து இயேசுவை சந்திக்கிறாள். ஆமென். இப்படி ஒரு கான்வர்சேஷன் நடக்கிறது, ஒரு சம்பாஷணை நடக்கிறது. அவள் சொல்கிறாள், ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இல்ல, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான். நான் அதை விசுவாசிக்கிறேன். கடைசி உயிர்த்தெழுதல் வரும்பொழுது உலகம் முடிவில் அவன் உயிர்த்து எழுந்திருப்பான் அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசுக்கு சொல்லுகிறார், அவன் இப்பொழுதே உயிரோடு எழுந்திருப்பான். அதன் மீன் சொல்லுகிறார், I am the resurrection, I am the life. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன் சொல்கிறார். 25 வாசிக்கிறார்,
இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன், என விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்.
இதோ நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன். ஐந்தரசன் உயிர்த்தெழுதல் என்பது ஒரு சம்பவம் என்று நினைக்கிறார். இட் இஸ் நாட் அன் ஏவென்ட் பட் இட் இஸ் எ பர்சன். ஹல்லேலூயா. அது வந்து ஒரு சம்பவம். உயிர்த்தெழுதல் நடக்கிறது ஒரு சம்பவம், ஒரு நிகழ்ச்சி என்று நினைக்கிறார். நானா வந்து நானே உயிர்த்தெழுதல் ஐந்தரசன். இயேசு மரணத்தையும் பாதாளத்தையும் பிசாசையும் ஜெயித்து உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. நானே அந்த உயிர்த்தெழுதல். இட் இஸ் எ பர்சன். ஹல்லேலூயா. அந்த ரெசரக்ஷன் இந்த பர்சன் குள்ள இருக்கிறது. அந்த லைஃப் அந்த பர்சன் குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா. ஐ ஆம் தி ரெசரக்ஷன், ஐ ஆம் தி லைஃப் என்று சொல்கிறார். அவருடைய கருத்துக்களை மாற்றுகிறார். நீ கடைசி உயிர்த்தெழுதல் நடக்கும் பொழுது எல்லாரும் உயிரோடு எழும்பாங்க. ஜெனரல் ரெசரக்ஷனை பிலீவ் பண்றா. நானே உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதல் உம்முனால நிக்குது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உயிர்த்தெழுதல் நமக்கு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம வந்து மரித்து போன பசுத்துவாங்களை கல்லறை விட்டு எழும்புவாங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா இப்ப நமக்கே அந்த உயிர்த்தெழுதல் வந்திருக்கு. நம்முடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த மெசேஜ் வரும்பொழுது அவர் சோல் இஸ் குயிக் அண்ட் ஹல்லேலூயா. நம்ம சாபன கல்லறையில இருந்தோம். சாபன ஒரு கல்லறை. அந்த கல்லறையில இருந்து நம்ம வந்து உயிர்த்தெழுந்து இப்ப கல்லறை விட்டு நம்ம வெளியே வந்திருக்கிறோம். நமக்கு உயிர்த்தெழுதல் ஏற்கனவே நடந்து விட்டது. ஜீசஸ் கிரைஸ்ட் நமக்கு உயிர்த்தெழுதல் தந்து விட்டார். எத்தனை பேருக்கு நம்ம உயிர்த்தெழுதல் தந்திருக்கிறார்? நீங்க இப்ப பேட் ஃப்ரெண்ட்ஸ் விட்டு வெளியே வந்துட்டீங்க. அவிசுவாசியான ஃப்ரெண்ட்ஸ் விட்டு வெளியே வந்துருக்கீங்க. பேட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவங்க ரட்சிக்கப்படல. குடியார அவன் வந்து ரவுடிஸ் கூட வந்து தெருவில் நின்னா ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். இந்த பையன் வந்து நின்று ரட்சிக்கப்படல. ரட்சிக்கப்பட்டிருந்தா ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டா அது கூட இருக்க மாட்டான். செத்தவங்களோட சேர்ந்து இருக்க மாட்டான். அவங்க செத்தவன் செத்தவங்க கூட இவன் நிக்கிறான். அவன் செத்தவன் நினைக்கணுமே, நம்ம உயிருள்ளவனா இருந்தா செத்தவன் கூட இருக்க முடியாது. உயிருள்ளவங்கள செத்தவங்க பிரேத குழியில போய் இருக்க முடியுமா? உயிருள்ளவரை நீங்க மரித்தோரத்தில் தேடுகிறது என்ன? அவன் ஆத்மா செத்து இருக்கு, நம்ம ஆத்மா உயிர்ப்பிக்கணும்னா செத்தவங்கள பிணத்தோட கூட போய் நம்ம இருக்க முடியுமா? அதுதான் அடையாளம். நம்ம ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கதா உயிர்ப்பிக்கப்படலையாங்கிறது அடையாளத்தை கண்டுபிடிச்சிடலாம். எதுக்காக இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்குது? இது சத்தியம். அதே சமயத்தில் இது அப்படி இருக்கிறவங்க ஒரு சிலர் வந்து என்ன செய்யும் என்றால், ஒன் ஆர் டூ பீப்புள் வந்து அதை ஒப்பு கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. இப்பவுமே நம்புறாரு, ஒரு காலத்தில் ரெசரேஷன் நடக்க போறது உண்மைதான், ஆனா இப்பவுமே எனக்கு ரெசரேஷன் நடந்திருக்கிறது, நானே உயிர்த்தெழுதல். ஹல்லேலூயா, தி மெசேஜ் ஆஃப் ஹெவன் நமக்கு ரெசரேஷன் கொண்டு வந்திருக்கிறது. ஆமென். நம்முடைய சோல் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அவர் சொல்லும் பொழுது நான் தான் இந்த ரெசரேஷன் என்று சொல்லுகிறார். இவ்விதமாக பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவள் மேரிய கூப்பிட்டு மரியாளை சந்திக்கிறார். மரியாளை, போதகர் உன்னை அழைக்கிறார். த மாஸ்டர் ஹஸ் கம், போதகர் வந்திருக்கிறார். ஹி கால்ஸ் யூ, இதோ அவர் உன்னை அழைக்கிறார். ஹல்லேலூயா. மெசேஜ் ஆஃப் தி ஹவர் வந்திருக்கிறது, கம் அண்ட் யுனைட் வித் ஹிம். ஹல்லேலூயா. இதுதான் நம்ம சொல்ல வேண்டிய காரியம். இந்த பரிபூர்ணமான வார்த்தை வந்திருக்கிறது, நீ வெளியே வா, நீ வெளியே வந்து அதோடு கூட இணைக்கப்படணும். அவர் அங்கே காத்து கொண்டிருக்கிறார், உனக்காக காத்து கொண்டிருக்கிறார். அதே பிளேஸ்ல இருக்கிறார், பாளையத்துக்கு புறந்தே இருக்கிறார், ஊருக்கு வெளியே இருக்கிறார். நான் அந்த இடத்துல போய் சந்தித்தேன், நீனும் அந்த இடத்துல வந்து சந்தி. இதோ அவரை நம்ம சந்திக்க வேண்டும். உடனே மரியாள் வந்து ஓடி வருகிறாள். ஓடி வந்து சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் இங்கே இருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க, அதே பிளேஸ்ல வந்து சந்திக்கிறாள் என்று பைபிள் போட்டிருக்கிறது. அதை வந்து 11 அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது அதே இடத்துல அவள் வந்து சந்திக்கிறாள்.
அந்த இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலே இருந்தார்.
சரி, கிராமத்துக்குள் வராமல் மரியா சந்தித்து பாருங்க, அவர் பாளையத்துக்குள்ள வரல, டினாமினேஷன்ல ஆண்டவர் வரல, அவர் வெளியே இருக்கிறார். இப்பொழுது 32 அந்த வாசிக்கலாம்,
இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து.
இவன் இயேசு இருந்த இடத்துக்கு அவள் வருகிறார். நம்ம இடத்த விட்டு புறப்பட்டு அவர் இருக்கிற இடத்துக்கு வரணும். ஹல்லேலூயா. நீங்க உங்க வீட்டை விட்டு புறப்பட்டு இப்பொழுது வார்த்தை இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அதே போல நம்ம டினாமினேஷன்ல இருந்தோம், பாவ வாழ்க்கையில இருந்தோம், அஞ்ஞான மார்க்கத்தில் இருந்தோம், அதை விட்டு நம்ம வெளியே வந்து வார்த்தை எங்கே இருக்கிறது? வார்த்தைங்கிறது ஒன்லி ப்ரொவைடட் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப், தேவனால் ஆராதிக்கிற ஒரே இடம். ஆராதனை, ஒரே ஆராதனை ஸ்தலம், தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரே ஆராதனை ஸ்தலம். ஒன்லி ப்ரொவைடட் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப். நீ கண்ட இடத்துலாம் உன் பலியை செலுத்தாத, தேவனால் ஆரம்பிச்சென்றால் ஒரு சாணம், தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சாணம் இருக்கிறது, அங்கே போய் நீ வந்து பலி செலுத்து. உபாகம் 16 அதிகாரத்திலே கர்த்தர் மோசே மூலமாக சொல்லுகிறார். அதான் காட்ஸ் ப்ரொவைடட் பிளேஸ். அது என்ன பிளேஸ்? இப்பொழுது இயேசுவை சந்திக்க வேண்டிய இடம் எது? இந்த பில்டிங்கா? இந்த பில்டிங்ல நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம், அவருடைய பிரசன்ஸ் இருக்கிறது. கரெக்ட் தான். அதால் ஆவிக்குரிய ஸ்தலம் எது? அந்த ஹெட்சோன். ஹல்லேலூயா. அந்த ஹெட்சோன்ல தான் இப்ப இயேசுவை சந்திக்க முடியும். அந்த ஸ்தலத்தில் தான் ஆண்டவரை சந்திக்க முடியும். லவோதிக்காவில் சந்திக்க முடியும். லவோதிக்கா வந்து பெந்தகோஸ்த சபை. லவோதிக்கால சந்திக்க முடியாது, நீங்க ஹெட்சோன்ல சந்திக்கணும். ஹெட்சோன் என்னது? பெர்ஃபெக்ட் லவ். ஹல்லேலூயா. பெர்ஃபெக்ட் ஃபெய்த். நம்ம இயேசுவை சந்திக்க இடம் என்னவென்றால் பரிபூர்ண விசுவாசம், பரிபூர்ண அன்பு. ஹல்லேலூயா. இன்னைக்கு பரிபூர்ண அன்பு, பரிபூர்ணமான விசுவாசம் ஒரு இடத்துல இருக்கிறது, அது ஜீசஸ். அந்த ரலமில் வந்து நம்ம அவரை சந்திக்க வேண்டும். நீங்க அந்த பரிபூர்ண விசுவாசத்தையும் பரிபூர்ண அன்பையும் பெறணும். ஹல்லேலூயா. அந்த இடத்துல தான் இப்பொழுது இயேசுவை சந்திக்க முடியும். இயேசுவை சந்திக்கக்கூடிய இடம், இந்த கடைசி காலத்தில் சந்திக்கக்கூடிய இடம், இட் இஸ் ரலன் ஆஃப் பெர்ஃபெக்ட் ஃபெய்த் அண்ட் ரலன் ஆஃப் பெர்ஃபெக்ட் லவ். கமிங் டு தட் வேர்ல்ட் ஆஃப் பெர்ஃபெக்ட் ஃபெய்த், கமிங் டு த ரலன் ஆஃப் பெர்ஃபெக்ட் லவ். நீங்க அந்த இடத்துல வரும் பொழுது இயேசுவை சந்திக்க முடியும். ஹல்லேலூயா. நான் ஏன் உலகத்தில் பிறந்தனோ? பாருங்க, விசுவாசம் இல்லை, ஒரு நாள் கூட வாயிலிருந்து அது வரக்கூடாது. இவங்களோட எனக்கு போராட்டம் சகிக்க முடியலையே, வீட்டில் இருக்கவங்களோட போராட்டம் சகிக்க முடியல, என்னைக்கு தான் இவங்க உபத்திரம் என்னை விட்டு நீங்குமோ, அப்படி சொன்னா போச்சு. அப்படி சொல்லக்கூடாது. உங்களுக்கு பெர்ஃபெக்ட் லவ்னு இருந்தோம், ஆண்டவர் எல்லாத்தையும் வச்சிருக்கிறார், செட் பண்ணி வச்சிருக்கிறார். அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். இவங்க கூட தான் நம்ம ஜீவிக்க வச்சிருக்கிறார். நம்ம எப்படி அதை ஆசீர்வாதமாக்கணும் அதை கண்டுபிடிக்கணும். அப்பதான் பெர்ஃபெக்ட் ஃபெய்த் வருது. பெர்ஃபெக்ட் லவ் வந்தா பெர்ஃபெக்ட் ஃபெய்த் வரும். பெர்ஃபெக்ட் லவ் இல்லைன்னா பெர்ஃபெக்ட் ஃபெய்த் வராது. அதெல்லாம் ஒரு நாளும் முறுமுறுக்கவே கூடாது, ஒரு நாளும் புலம்பவே கூடாது. எந்த காரியத்தை குறித்து முறுமுறுக்கவோ புலம்பவோ இல்லாம இருந்தா உங்களுக்கு பெர்ஃபெக்ட் ஃபெய்த் இருக்குது. அந்த பெர்ஃபெக்ட் ஃபெய்த்னா உங்க ஹார்ட்ல பெர்ஃபெக்ட் லவ் ஊற்றப்பட்டாதான் அது வரும். அன்பில்லாதவர்களுக்கு விசுவாசம் வராது. ரொம்ப ரொம்ப பக்தியா இருக்கலாம், பயப்படிக்கலாம், ஜெபிக்கலாம், சர்ச்சில் இருக்க எல்லாரும் வரலாம், ஆனா அன்பு இல்லாம இருக்கு அவங்களுக்கு பெர்ஃபெக்ட் ஃபெய்த் வராது. நம்ம எல்லாருமே நேசிக்கணும். அந்த பெர்ஃபெக்ட் லவ் வரும் பொழுது பெர்ஃபெக்ட் ஃபெய்த் வருது, அப்பொழுது அற்புதம் நடக்கும், சூழ்நிலைகள் மாறுகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அதை நம்ம வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்றதுக்கு தான் அந்த மெசேஜ் அது அவர் வந்திருக்கிறது. இயேசுவை நம்ம அங்கதான் சந்திக்க முடியும். ஆமென். இன்னைக்கு நான் மட்டும் வந்திருக்கிறேன், அடுத்த வாரத்தில் என் ஃபேமிலியோடு வர்றேன். ஆழ காணலையே. அதுவும் மற்ற சபைக்கு போறவங்க இங்க வந்து இணையிறது ரொம்ப, அதுவும் இந்த மெசேஜில் வேற சர்ச்சைக்கு போறவங்க இங்க வந்து இணையது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். யுனைட்ஸ் ஆக முடியாது. ரப்பர் ரப்பர் தான் இணையும், இரும்பு இரும்பு தான் ஒட்ட வைக்க முடியும். அது வேற மெட்டீரியலா இருந்தா இணையாது. அதே போல இங்க வார்த்தையில வந்து இணையிறது ரொம்ப ரொம்ப கடினமான காரியம். ரெண்டு சேம் மெட்டீரியலா இருந்தாதான் இணையும். இவன் வேடா இருக்கணும், அவங்களும் வேடா இருந்தாதான் இணைக்க முடியும். அது வேற ஒரு நோக்கத்துல இருக்கும். ஆனா சொல்றது அப்படி சொல்லும், நிறைய பேர் வந்து அப்ரிசியேட் பண்ணுவாங்க, அப்படி இப்படிம்பாங்க. அடுத்த வாரத்தில் அவங்களால சபைக்கு வர முடியாது. பிரசங்கம் ரொம்ப நல்லா இருந்துச்சும்பாங்க, நம்ம உடனே நம்பிறது இல்லை. நான் ரொம்ப அனுபவப்பட்டுட்டேன். காலமானது எல்லாத்தையும் வெளிப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அந்த மெட்டீரியல் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறாரா, அது இங்க ஒட்டுமா ஒட்டாதா? சிலது தாமரை மேல தண்ணி படாது போல சிலர் வந்து அப்படிதான் இந்த ஊழியத்தோடு இணைய மாட்டாங்க. இங்க இருக்கிற ஸ்பிரிட் ஆஃப் காடோடு இணைய மாட்டாங்க, பாஸ்டர் ஸ்பிரிட்டோடு இணைய மாட்டாங்க. அவங்க அப்படியே இருப்பாங்க. இது இன்னும் சரியா இணையல, வந்தாலும் இணையல. கணவன் மனைவி என்ன, உண்மையான அன்பு இருந்தாதான் இணைக்கப்பட முடியும். அல்லது கணவன் மனைவியுமா ஜீவிப்பாங்க, ஒருவேளை அவங்க குழந்தைகள் கூட பெறுவாங்க, ஆனாலும் இணைப்பு இருக்காது. அந்த ஹார்ட்டு ஹார்ட்டு இணையணும். ஹல்லேலூயா. ஸ்பிரிட்டும் ஸ்பிரிட்டும் இணையணும். ஆமென். இந்த சர்ச்சையும் அப்படிதான். நம்ம இந்த மெசேஜ் அப்படிதான், நமக்கு ஈக்கல் அனாய்டிங் வேணும். ஹல்லேலூயா. நம்ம அந்த வார்த்தையை நேசிக்கிறோம், ஹார்ட்ல வந்து அது அந்த அன்பு இருந்தாதான் இணைக்கப்பட முடியும் இல்லையா, அல்லது இணைக்கப்பட முடியாது. இந்த ஊழியத்தில் ஒரு பாகமாக மாற முடியாது. ரியல் லவ் நமக்கு வரணும். அப்பொழுது ரியல் லவ் வந்தால் ரியல் ஃபெய்த் நமக்கு வரும். அப்பொழுது நம்ம ஒன்னஸ் ஆக இணைய முடியும். ஆமென். அவ்வளவுதான் மேரேஜ் யூனியன். See, it became united with the word. Uniting time. This is uniting time. Hallelujah. இது இணையிற நேரம். It is a marriage time. இது நாம் அவரை வந்து அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய ஆவிக்கும் உள்ளானவர்களாக இருக்கிறோம். ஆமேன். இப்பொழுது அவங்க என்ன செய்றாங்கன்னா, அந்த கல்லறைக்கு தோட்டத்துக்கு போறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம வந்து அவனை எங்கே வைத்தீர்கள்? அவனுக்கு தெரியாதா? அவருக்கு தெரியும். எங்கே வைத்தீர்கள் என்று சொல்கிறார். இப்பொழுது அவர் கண்ணீர் விடுகிறார். ஜீசஸ் வெட். 35 வாசிக்கலாம்.
இயேசு கண்ணீர் விட்டார்.
இயேசு கண்ணீர் விட்டார். நான் ஏன் சொல்றேன், இயேசு ஏன் கண்ணீர் விட வேண்டும்? கண்ணீர் விட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களும் நானா என்ன இருந்தா என்ன செய்வோம் தான். நமக்கு அப்படி ஒரு விஷயம் கிடைச்சுனா நம்ம பொதுவா எப்படி பிஹேவ் பண்ணுவோம்? நீங்க யாருமே கவலைப்பட வேண்டாம், யாருமே அழாண்டாம். எனக்கு ஆண்டவர் தரிசனம் தந்திருக்கிறார், இவன் இப்ப உயிரோடு எழுப்பப்படலாம் சார், நம்ம ஏன் அழணும்? அப்படிதான் நம்ம சொல்லியிருப்போம். அவருக்கு விஷன் இருக்கிறது, அவன் உயிரோடு எழும்ப போறான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் வலாசர் உயிரோடு எழும்ப போறான். அவருக்கு தெரியும், அவர் அதுதான் வந்திருக்கிறாரு. அவருக்கு தெரியும் அவன் உயிரோடு எழும்ப போறான். இன்னொரு ஹாஃப் அன் அவர்ல அவன் உயிரோடு எழும்ப போறான்னு அவருக்கு தெரியும். அப்படின்னா அவர் ஏன் அழணும்? அவர் அழ வேண்டிய அவசியம். நீங்களும் நானும் அப்படி தெரிஞ்சுனா நம்ம அழுவோமா? நான் ஒரு ஊழியக்காரனா இருக்கேன், எனக்கு அப்படி தெரிஞ்சுன்னா நான் அழுவேன், அழமாட்டேன். ஆனா இயேசு அழுதார். ஹல்லேலூயா. ஜீசஸ் வெப்ட். ஹல்லேலூயா. இயேசு ஏன் அழுதார்? அவருக்கு தெரியும், அவர் அழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர் ஏன் அழுதார்? மார்த்தால் அழுகிறத பார்க்கிறார், மரியாள் அழுகிறத பார்க்கிறார், வந்த அவரோடு வந்த யூதர்கள் அழுகிற பார்த்த உடனே இவரு மனசும் இழகிட்டு. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் அதெல்லாம் விஷனை பற்றிலாம் நினைக்காம அவங்களோடு ஒரு ஆளா மாறிச்சார். ஹல்லேலூயா. அவர் வந்து ஹியூமன் பீயிங் என்பதை வெளிப்படுத்துகிறார், மனுஷீகத்தன்மை. நம்ம எல்லாத்தையும் ரொம்ப ரஃபா பேசக்கூடாது. நமக்கு விசுவாசம் இருக்குது, அவங்களுக்கு இல்லைங்கிறது பேசக்கூடாது. அவங்களுக்கும் அவங்களும் நம்மளை போல ஒரு ஆள் தான். ஹல்லேலூயா. நமக்கு அப்படி வந்தா எப்படி இருக்கும்னு நினைக்கணும். இந்த நேரத்தில் இயேசு வந்து அவிதமாக தன்னை ஒரு ஹியூமன் பீயிங்காக, தன்னை ஒரு மனுஷனா, காடுங்கிறத விட்டுட்டார். இப்பொழுது மனுஷங்கிற நிலைமைக்கு வந்து அவங்களுடைய துக்கத்தில் அவர் பங்கு பெறுகிறார். அழுகிறவுடனே அழுங்கள், சந்தோஷப்படுகிறவுடனே சந்தோஷப்படுங்கள். தேவனுடைய வார்த்தை அவிதமாய் சொல்லுகிறது. ரோமர்கள் நிருபத்தில் 12 நம்ம அவிதமா வாசிக்கிறோம். அந்த வசனம் அக்யூரட்டா நான் குறிச்சு வச்சிருக்கிறேன், எங்க இருக்குன்னு எனக்கு இப்ப கண்டுபிடிக்க முடியல. அழுகிறவுடனே அழுகள், சந்தோஷப்படுவே அழுகிறவரோடு சேர்ந்து அவங்க அழுத பார்த்து இவர் அழுதுட்டார். ஹல்லேலூயா. அவங்களோடு தன்னை இணைத்துக் கொண்டார். ஹல்லேலூயா. இதுதான் நம்ம இன்டர்செசரி பிரேயர் பண்றோம். இன்டர்செசரி பிரேயர் பண்ணா அந்த சகோதரி சுகவீனமா இருக்கிறாங்க, அந்த சகோதரர் வீட்டில் வந்து வியாதி இருக்கிறது, போராட்டம் இருக்கிறது, நமக்கு இருந்தா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு நினைவோடு கூட நம்ம அவங்களுக்காக ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவங்களுக்கு சுகம் கிடைச்சுன்னா நமக்கு சுகம் கிடைச்ச மாதிரி அர்த்தம். அவங்களுக்கு ஆசீர்வாதம் வந்தா நம்ம பொறாமப்படுறதில்லை, இது அவங்களுக்கு ஆசீர்வாதம் வந்தா நமக்கு ஆசீர்வாதம் வந்த மாதிரி அர்த்தம். ஹல்லேலூயா. அவங்க வீட்டில் ஒரு மேரேஜ் வந்தா நம்ம வீட்டில் மேரேஜ் வந்த மாதிரி அர்த்தம். இதுதான் கிறிஸ்டியானிட்டி. நம்ம மற்றவர்களுக்காக உண்மையா ஜெபித்தா நமக்கு வந்து ஒருத்தர் சந்தோஷப்படும் பொழுது நம்மளும் அவங்களோட சந்தோஷப்படுவோம். பொறாமையா சில காரியங்களை பேசுறது இல்லை, அதுக்கு ஒரு அகைன்ஸ்டா ஒரு குற்றம் கண்டுபிடிச்சு அப்படி இப்படின்னு ஏதாவது பேசுறது இல்லை. அதுக்கு நம்ம நல்ல ஹார்ட் இல்லைன்னு அர்த்தம். இருதயம் பொல்லாத இருதயமா இருக்குது. அது அவங்களுக்கு துக்கம் வந்தா நம்ம சந்தோஷப்படுதில்லை, அவங்க விழுந்தா நம்ம வந்து அதுக்காக வேதனைப்பட வேண்டும். இதோ நம்ம அதுதான் அப்படியாகப்பட்டது. இருதயம் தான் ஜீசஸ் கிரைஸ்டுக்கு இருந்தது. அவர் மனதுருகினார், அவர் அழுதார். இதன் அவங்க அழுகிறத பார்க்கும் பொழுது இவர் வந்து தானும் ஒரு ஹியூமன் பீயிங். ஹல்லேலூயா. அவருடைய மனசு இழங்கு. இதுக்குதான் இன்டர்செசரி பிரேயர் நம்ம லாஸ்ட்ல பண்றது. மற்றவங்களுடைய துக்கத்தை நம்ம துக்கமா எடுத்து நம்ம மனசுல வந்து அதே ஓடிட்டு இருக்குது. இதான் அந்த சிஸ்டர் அப்படி இருக்கிறாங்களா, அந்த பிரதர் அப்படிங்க, ஆண்டவரே நீர் தான் அவர்களுக்கு இறங்கணும். நம்ம தாட்ஸ் எல்லாம் அப்படி வருது. ரியல் லவ் நமக்கு வருது. நீ முன்னிடத்தில் அன்பு கூறுவாய், பிறனத்தில் அன்பு கூறுவாயாக. ஹல்லேலூயா. இதுதான் ரியல் கிறிஸ்டியன் பிரைடுக்குள்ள அப்படிதான் இருக்க வேண்டும். அல்ல, ஜீசஸ் கிரைஸ்ட் ஏன் அழுதார்? அவருக்கு விஷன் இருக்கிறது, யாத்தையும் சொல்லல. அவருக்கு தெரியும் விஷன் இருக்கிறது, சீக்கிரமா உயிரோடு ரொம்ப போறான் அப்படின்னு அவர் அழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர் ஹியூமன் பீயிங்கா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல நம்ம மற்றவர்களோடு கூட நம்மை அவிதமாக இணைத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. He is truly a man. அவர் உண்மையிலே ஒரு மனுஷன். இயேசு 3 அழுதார். தனக்காக அவர் அழவே இல்லை. முதலாவது அவர் லாசரு தன்னுடைய நண்பனுக்காக அழுகிறார். அந்த கல்லறையில் அழுகிறார். அந்த குடும்பத்தை அவர் நேசித்தார், லாசருவை நேசித்தார். ஜனங்கள் சொன்னாங்க, அவர் எவ்வளவா நேசித்திருக்காரு பாருங்க, கண்ணீர் விடுறார். கண்ணீர் வந்து சால்ட் வாட்டர், உப்பு தண்ணீரா வரும். அதனால விதமாக அவர் அழுக வந்து இத கண்ணீர் விட்டார் என்று பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம். தன்னுடைய நண்பனுக்காக அவர் அழுதார். பின்பு நம்ம என்ன வாசிக்கிறோம் இல்லையா, லூக்கா 19 வாசிக்கும் பொழுது, 19:41-44 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, பவனி வருகிறார், எல்லாம் ஓசன்னா ஓசன்னான்னு சொல்றாங்க. எல்லாரும் சந்தோஷப்படும் பொழுது அந்த மகிழ்ச்சியை அவர் மகிழ்ச்சியா இருக்கிறார். இப்பொழுது எருசலேம் பட்டணத்தை பார்க்கும் பொழுது எருசலேமுக்காக கண்ணீர் விட்டு அழுதார். நகரத்தை அவர் பார்க்கிறார், சூரிய வெளிச்சம் அந்த மலை மேல இருக்க பட்டணத்தின் மேல அது படும் பொழுது அந்த பட்டணம் ஜொலிக்கிறது. பிரம்மாண்டமான ஒரு பட்டணம், அழகான பட்டணம். ஆனால் அதை பார்த்து அவர் வந்து அழுதார். உனக்கு கிடைத்த இந்த நாள் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவளை அறிந்திருந்தால் நலமாயிருக்கும், இப்பொழுது அது உன்னுடைய கண்களுக்கும் மறைவாயிருக்கிறது. சத்ரு உன்னை சூழ மதில் போட்டு உன் மேல் ஒரு கல் மேல் ஒரு கல் இராதபடி இடிக்கப்படும் காலம் வரும் என்று அதுக்கு வருகிற நியாய தீர்ப்பை குறித்து அழுதார். இந்த அழகான பட்டணம், இந்த உலகத்தின் தலைநகர் ஜெருசலேம், இந்த பட்டணம் வந்து இன்னும் கொஞ்ச வருஷத்துக்குள்ள இடிஞ்சு தரமட்டமாகி அநேகர் கொல்லப்படுவார், ரத்தம் ஆறாக ஓடும். அந்த அதுக்கு வர வேண்டிய நியாய தீர்ப்பை பார்த்து இயேசு அழுது. அது மாத்திரமல்ல, இதோ அங்க பவுல் சொல்லுகிறார் எபிரேயர் 5:7, அவர் வந்து கெத்செமனே தோட்டத்திலே நமக்காக பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு ஜெபம் பண்ணார். எல்லாமே மற்றவங்களுக்காக தான், தனக்காக அவர் அழவே. 3 ரெசரேஷன் வருகிறது. முதலாவதாக என்ன சொல்றால், அந்த எதிரியினுடைய மகளை அவர் உயிரோடு எழுப்புகிறார். செத்து கொஞ்ச நேரம் தான் ஆகுது, கண் அந்த பிள்ளை மூடிட்டு, கண்ணு மூடினா போச்சு, செத்துட்டு அர்த்தம். கழுத்து தலக்குன்னு கொளக்குன்னு விழுந்துடும், போச்சு, குழந்தை மறிச்சு போச்சு. போதகரை நம்ம அழைக்க வேண்டாம். மறிச்ச பிறகு அவர் வந்து ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அதெல்லாம் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அங்க வேலையாட்கள் சொல்லும் பொழுது எதிர் வந்து ரொம்ப சோர்ந்து போனான். ஒன்லி பிலி, அவன் சொல்லுறாரு, ஒன்லி பிலி, நீ இன்னும் விசுவாசம் உள்ளவன் ஆயிரு, மறித்தாலும் அவர் வீட்டுகளை கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. வேற பாஸ்டர் அப்படி செய்ய முடியாது, வேற டாக்டர் அதை செய்ய முடியாது. ஆனா பரம வைத்தியர், கிரேட் பிசிசியன் அங்க எதிர்க்கு சொல்லுகிறார், நீ செத்து போனானு கவலைப்படாத, நான் வந்து திரும்பல, நான் வீட்டுக்கு தான் பாரு. ஏதோ அந்த கிசுறு பண்ணு, அதோட 3 வருஷம் ஊழியம் செய்தார். 3 வருஷத்திலையும் ஒவ்வொரு வருஷத்திலையும் ஒரு மிரக்கல் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட்ல எதிரின் மகள், இரண்டாவது 400 விதவையினுடைய மகன். லூக்கா 7 வாசிக்கிறோம். செத்து அவனுக்கு என்ன செய்ய, எல்லாத்தையும் அவனை வந்து குளிப்பாட்டி அவனுக்கு எல்லாத்தையும் செஞ்சு இப்ப என்ன செய்யறாங்க, கொண்டு வராங்க. ஒருவேளை அவன் காலையில மறிச்சிருக்கலாம், இப்பொழுது ஈவினிங் டைம்ல அவன் அடக்கம் பண்ண கொண்டாங்க. செத்து எத்தனையோ மணி நேரம் ஆகிவிட்டது. அங்கே ஒரு ஃபியூனரல் சர்வீஸ்ல நிறைய பேர் அங்க வர்றாங்க. இயேசுவோடைய சீசல வரும் பொழுது பாலை நிறுத்த சொன்னார். அந்த தாய் ஒரே மகன், அவ அழுகும் பொழுது அழாதே என்று சொல்லி வாலிபனை பார்த்து, வாலிபனை எழுந்திரு, உடனே உயிரோடு வந்தான். ஹல்லேலூயா, ரெசரக்ஷன். அதன் பின்பு இப்பொழுது கடைசியாக இந்த லாசர் உயிரோடு எழுப்புறது. ஹல்லேலூயா. இந்த லாசர் உயிரெழுப்பது இஸ் எ கிரேட்டஸ்ட் மிரக்கிள். 4 ஆச்சு அடக்கம் பண்ணப்பட்டாகிவிட்டது. 4 ஆனால் நாருமே என்று சொல்லுகிறாள். அதுவிதமான ஒரு ஸ்டேஜ், சரீரம் வந்து டீகம்போஸ் ஆயிருக்கும், அழுகி இருக்கும். அந்த செல் எல்லாமே வந்து கெட்டு போய் அழுது, அழுக வேண்டிய நிலையில அழுகி இருக்க வேண்டியது. அந்த நேரத்தில் வந்து இயேசு அங்க வந்து லாசர் உயிரோடு எழுப்பும் பொழுது அந்த என்ன சொன்னால், எல்லா கோட்ஸும் வந்து அந்த நேச்சுரல் லா ரிவர்ஸ் ஆகிவிட்டது. அழுகுனது ஃப்ரெஷ்ஷா மாறிட்டு. ஹல்லேலூயா. அழுகுன சதை ஃப்ரெஷ்ஷா மாறிவிட்டது. அவங்கள லைஃப் எவ்வளவு தூரம் போயிட்டது, அது இன்னொரு பரிணாமத்துக்கு போயிட்டு அந்த லைஃப், அந்த ஜீவன், அது அந்த ஆத்மா ஆதி என்ன செய்யுதுதான் வருது, திருப்பி வருது. எல்லாம் ரிவர்ஸ், போனதெல்லாம் ரிவர்ஸ் ஜேர்னி ஆகுது. லாசரஸ் கம்ஃபோர்ட், லாசரை இவரோடு எழுந்து சொன்ன உடனே ஒரு செகண்ட்ல எல்லாமே ரிவர்ஸ் ஆகுது, ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆகுது. முதல்ல பிரஷா இருந்த சரீரம் இப்ப இப்ப அது ரிவர்ஸ் ஆகுது. லைஃப் அங்க ஜீவன் போய்விட்டது, அந்த ஜீவன் அங்கிருந்து வருது, அந்த டைமென்ஷன்ல இருந்து இங்க வருது. இதோ லாசர் உயிரோடு எழும்புகிறார். ஹல்லேலூயா, கிரேட்டஸ்ட் மிரக்கிள். இந்த மிரக்கிள் அங்க பார்த்தோன்னு 46 இருந்து வாசிக்கும் பொழுது, இந்த மிரக்கிள் தான் பரிசேயர்களும் பிரதான ஆசாரியர்களும் அவளை கொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். எவ்வளவு பெரிய அற்புதம் நடந்து விட்டது, அநேக அற்புதங்கள் நடந்து விட்டது. ஜனங்கள் எல்லாரும் அவரை பின்பற்றி போயிருவாங்க. நம்ம பதவி என்ன ஆகும்? இது அண்ணா காய்பா எல்லாருமே ஆலோசனை செய்து அவரை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்த இந்த மிரக்கிள் வந்து அப்படியாப்பட்ட ஒரு விளைவை ஏற்படுத்தினது. ஏனென்றால் இட்ஸ் எ கிரேட்டஸ்ட் மிரக்கிள், இட்ஸ் எ ட்ரெமெண்டஸ் மிரக்கிள். ஹல்லேலூயா. 3 times he wept. இயேசு கிறிஸ்து 3 முறை அழுதார், 3 ரெசரக்ஷன் நடந்தது. ஹல்லேலூயா. அவர் ஒரு ஹியூமன் பீயிங்கா இருக்கிறார், மனுஷனா இருக்கிறார், அதே சமயத்தில் பெர்ஃபெக்ட் காடா இருக்கிறார். ஹி வாஸ் போத் மேன் அண்ட் காட். அவர் மனுஷனா இருந்தனால அவர் அழுதார். ஜீசஸ் நியூ ஹி வாஸ் கோயிங் டு ரைஸ் லாசரஸ். லாசருவை அவர் உயிரோடு எழுப்புறேன்னு அவருக்கு தெரியும். ரெசரக்ஷன் வாஸ் க்ளோஸ் அட் ஹேண்ட். இதோ உயிர்த்தெழுதல் பக்கத்தில் தான் இருக்கிறது. ஆனாலும் அவர் அழுதார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவானது அல்ல, தேவனுடைய மகிமைக்கு ஏதுவாக இருக்கிறது என்று இயேசுவே சொல்லி இருக்கிறார். அப்படி சொல்லியும் he wept with full knowledge of the happiness of Lazarus. லாசர் உயிரோடு வர போறான், எல்லாரும் சந்தோஷப்பட போறாங்க, ஆனாலும் அவர் அழுதார். காரணம் என்ன வந்தால், அவர் நம்மில் ஒருவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய துக்கத்தில் அவர் பங்கு பெறுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்? நம்முடைய கஷ்டம் அவருக்கு தெரியும். நாம் சோதிக்கப்பட்டு அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியால் சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் கண்ணீர் விட்டதுனால தான் நம்ம கண்ணீர் அவர் துடைக்க முடியும். ஹல்லேலூயா. அவருக்கு அந்த அனுபவம் இருக்குது. ஹல்லேலூயா. அதனால உங்க கண்ணீர் என்னன்னு தெரியும். உங்க கண்ணீர் அவர் துடைப்பார். அவர் கண்ணீர் விடலைன்னா நம்ம கண்ணீர் அவர் துடைக்க முடியாது. தேவன் தாமே நம்முடைய கண்ணீராவையும் துடைப்பார். ஹல்லேலூயா. இனி மரணம் இல்ல, துக்கம் இல்ல, வருத்தம் அலறுதல் இல்ல, வருத்தம் இல்ல. ஹல்லேலூயா. அதெல்லாம் அவர் ரிவர்ஸ் பண்ண முடியும். ஆமென். எல்லாத்தையும் அதை திருப்பி அதை வந்து நம்மளை ஓல்டு அந்த வாதியில இருந்த நிலைமைக்கு கொண்டு வர முடியும். ஆமென். டியர்ஸ் டிட் நாட் ட்ரவுன் சேவியர்ஸ் ஹோப் இன் காட். டியர்ஸ் அங்க வந்தது, கண்ணீர் அங்க வடிந்தது, ஆனால் அந்த அவருடைய நம்பிக்கை அது பாதிக்காது. ஆமென். ஹி கேம், ஹி வெப்ட், ஹி கான்கர்ட். ஹல்லேலூயா. அவர் வந்தார், அங்கிருந்து வந்தார், பெத்தானியாக்கு வந்தார், இது அவர் அழுதார், பிறகு ஜெயிச்சிட்டார். ஹல்லேலூயா. மனுஷங்க அழலாம், ஆனா ஜெயிக்க முடியாது. மற்றவங்களுக்காக நம்ம ஒருவேளை அழலாம், ஆனாலும் நம்ம சூழ்நிலையை மாற்ற முடியாது. இயேசு கிறிஸ்து மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. லாஸ் எனிமி அவர் ஃபேஸ் பண்ண போகிறார். லாஸ் எனிமி டெத், கடைசி சத்ரு மரணம். இப்பொழுது கடைசி சத்ருவை அவர் ஃபேஸ் பண்ணி அவனை ஜெயிக்க போகிறார். அதுக்கு தான் அவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளும்படியா வந்திருக்கிறார். மரணத்தின் மேல் நமக்கு ஜெயத்தை தரும்படியா வந்திருக்கிறார். கிரேட்டஸ்ட் எவன்ட் வந்து ராச்சல் தான். ராச்சல்ல போனா அடுத்தபடியா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நடக்கும். இந்த ராச்சல்ல போறதுக்கு தான் ஆயத்தம் தேவை. நீங்க அதுல போயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க வெட்டிங் ஸ்டெப்பர், மில்லினியம், இதோ நியூ ஜெருசலம், அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. எல்லாத்த விட முக்கியமான காரியம் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளப்படல பங்கு பெறுது. இது வரைக்கும் பைபிள்ல ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எல்லாம் கரெக்டா நிறைவேறி இருக்கு. இந்த கடைசி காலம் வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் நிறைவேறி இருக்கிறது. உலகம் சோதோமின் நிலைமை அடைஞ்சிருக்கிறது. விஞ்ஞானமானது நோபா காலத்தை போல அடைந்திருக்கிறது. இதெல்லாம் நிறைவேறும் பொழுது ராப்சர் நடக்காதா? நெக்ஸ்ட் எவன்ட் ராப்சர். ஹல்லேலூயா. அதுல நீங்க போயிட்டீங்கன்னா அதுக்கு ஒண்ணுமே நீங்க எந்த ஆயத்தமும் தேவையில்ல, என்ன பிரயாசப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிராண்டட் ஆயிடும். மிக முக்கியமான சம்பவம் நம்ம வாழ்க்கையில் நடக்க வேண்டிய இயேசு கிறிஸ்து சாஹிப் தான் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹி கேம் ஃபார் ரெசரெக்ஷன். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவர் அப்படிதமா வந்திருக்கிறார். லாசரஸ் கேம் ஃபோர்த் என்று சொல்லும் பொழுது மரித்தவன் உயிரோடு வந்தான். ஆமென். 44
இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசுவை நோக்கி, அவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார்.
இது அவனுடைய கால்களும் கைகளும் கட்டப்பட்டிருந்தது. முகம் வந்து சீலையால், பிரேத சீலையால் கட்டப்பட்டிருந்தது. இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்று சொல்ல பாருங்க. லாசரு உயிரோட வந்து விட்டா, அவங்க அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷம். லாசரஸ் வந்து விட்டா சந்தோஷம். அவனா பார்த்தா பயங்கர தோற்றமா இருக்கிறோம். ரெசரக்ஷன் வந்து நடந்து விட்டது, ஆனா என்ன ஏற்படலன்னா அவன் இன்னும் முற்றிலும் விடுதலை ஆகல. ரெசரக்ஷன் வந்து விட்டது, ஆனா முற்றிலும் விடுதலை ஆகல. அவனை கட்ட அவிழ்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஆமே. He was not totally freed. இது அவன் முற்றிலும் விடுதலை ஆகவில்லை, ஆனா வந்து resurrection நடந்து விட்டது. இதே மாதிரிதான் சில நேரங்களில் இருக்கு. இந்த ஆத்மா மெசேஜ் நல்லா பிலீவ் பண்ணுது, நல்லா ஜோம் பண்றாங்க, நல்லா பயிர் படிக்கிறாங்க, சர்ச்சுக்கு சரி வர்றாங்க, ஆனா வந்து சில கட்டுகள் இருக்கிறது. முகத்துல ஒரு சேலை சுத்தி வச்சிருக்குது, ரெண்டு கையும் கெட்டி வச்சிருக்கு, ரெண்டு காலையும் கெட்டி வச்சிருக்கு. துணியினால கம்ப்ளீட் அவங்க சுத்திடுவாங்க, டைட்டா சுத்திடுவாங்க. அதனால லாசரு வந்து என்ன செய்யணும், எழும்பி நிற்கும் பொழுது ஏதோ ஒரு பயங்கரமான உருவம் நின்ன மாதிரி இருக்கிறது. அவங்க ஒருவேளை வெள்ள துணியினால அவனை சுத்தி வச்சிருக்கலாம் பொழுது அவன் நின்ன ஒரு பேய் பிசாஸ் மாதிரி தான் அங்க தெரியும். எல்லாமே கட்டப்பட்டிருக்கிறது பிரேத சீலைகளினாலே. அந்த கிரே கார்மெண்ட்ஸ் என்ன, சாதாரண துணி இல்லை, பிரேத சேலைகளினாலே கட்டப்பட்டிருக்கு. காடா துணியை வாங்கி அங்க சுத்தி வச்சிருப்பாங்க. அதனால பிரேத சேலைகளினாலே அங்க கெட்டப்பட்டிருக்கிறது. The man was wholly raised, அவன் முற்றிலுமாக உயிர்த்தெழுந்து விட்டான், but not wholly freed. ஆனால் அவன் இன்னும் ஃப்ரீ ஆகல. அவன் லிவிங் மேன், ஜீவிக்கிற மனுஷனாக மாறிவிட்டான். அந்த கார்மெண்ட்ஸ் ஆஃப் டெத், அந்த மரண பிரேத சேலைகள் அவனை விட்டு போகவில்லை. அதனால இப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், வேலைக்காரில் பார்த்து இது அங்க இருக்கிற அங்க இருக்கிற அங்க பிரதர்ஸ பார்த்து இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்று சொல்லும் பொழுது இதை என்ன செய்ய, அங்க முதல்ல என்ன செய்யணும், அந்த முகத்தில் இருக்கிற அந்த சேலையை வந்து சின்ன நைஃப் வச்சு அதை கட் பண்ணி, அதை பாடியை கட் பண்ணிடக்கூடாது, அந்த துணியை அந்த கட்டை மட்டும் கட் பண்ணும். அவன் பொழுது இப்போ அவன் கண்ணு திறந்து பார்க்கறான். ஹல்லேலூயா. மேரி மாத்தாளுக்கு என்ன சந்தோஷமா இருக்கும், தங்களுடைய தம்பி கண்ணு திறந்து பார்க்கறான். ஹல்லேலூயா. செத்து நாலு நாள் ஆயிட்டு போய் திறந்து கண்ணை திறந்து பார்த்தோன்னதான் அவன் சந்தோஷம் வருது. அதன் நின்று அந்த கையில இருக்க கட்டை அங்க எடுக்கிறாங்க, அந்த சேலையை அங்க எடுக்கிறாங்க, அந்த சீலையை அந்த ஒயிட் அந்த கார்மெண்ட் எடுக்கிறாங்க. பின்பு கால இருக்கிற கட்டை எடுத்து முழுசுமா அவனை வந்து ஃப்ரீ பண்ணும் பொழுது இப்பொழுது அவன் வந்து நடந்து போக முடியும். ஹல்லேலூயா. அல்லது நடந்து போக முடியாது, அங்கதான் நின்னுட்டு இருக்கணும், அவனா அவுக்க முடியாது, ஏன்னா கட்டு போட்டிருக்கு. இன்னொருத்தர் தான் அவனுக்கு அவுக்கணும், இன்னொருத்தர் வந்து அவுத்தால் தான் உதவி செய்ய முடியும். ஆண்டவரே எல்லாமே செய்யல, அவர் வந்து லேசரஸ் கம்ஃபோர்ட் என்று சொல்லுகிறார். இதான் வாய்ஸ், முதல்ல சவுட், இரண்டாவது வாய்ஸ், முதலாவது ஆரவாரம், இரண்டாவது சத்தம், பிரதான தூதனுடைய சத்தம், பிரதான தூதன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இந்த ஆர்க்ஏஞ்சல் ஜீசஸ் கிரைஸ்ட், லாசரஸ் கம்ஃபோர்ட் என்று அவனை பேர் சொல்லி எழும்பொழுது அவன் வந்து உயிர்த்தெழுகிறான். ஹல்லேலூயா. ஆனாலும் கட்டுகள் இன்னும் நீங்கவில்லை, அந்த கட்டுகளை அவர் அவிழ்க்கவில்லை. மற்றவங்களை பார்த்து சொல்லுகிறார், இவனை கட்டவிழ்த்து விடுங்கள். இதுதான் பாஸ்டர் மினிஸ்ட்ரி. இயேசுவே எல்லாத்தையுமே செய்யல, இயேசு வந்து உயிர்த்தெழுதலை கொண்டு வருகிறார், அது அவருடைய ஜாப்பு. ஆனா கட்டை அவிழ்க்கிறது பாஸ்டருடைய ஜாப்பு, தேவனுடைய ஊழியக்காரருடைய ஜாப். ஹல்லேலூயா. அங்க இருக்கிறத பார்த்து இவனை கட்டுங்க. அந்த நைஃபை வச்சு கட் பண்ணும் பொழுது சும்மா கட் பண்ணிடக்கூடாது, அது வந்து சதையப்பி கிழிச்சு கரெக்டா அந்த கட்டை மட்டும்தான் கட் பண்ணணும். அதே போல தேவனால அழைக்கப்படாதவங்க ஆத்மாவே கெடுத்துருவாங்க. பெண்ணா அப்படி சொன்னார் இப்படி சொன்னார், ஆத்மாவே கெட்டுக்கிடுவாங்க. மனைவி வந்து சீரோ, நீ பாடி, நான் ஹெட், நான் சொல்றதுதான் கேட்கணும், நான் உனக்கு எந்த ரகசியத்தையுமே சொல்ல மாட்டேன், நான் ஏன் இஷ்டமா ஜீவிப்பேன், நீ வந்து வேலை செய்யணும், சமையல் பண்ணணும், எல்லாம் இருக்கும், உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. பிரதர் பிரனா சொல்லி இருக்கிறார் பாருங்க. பிரனா மேட் ஆஃப் ஹோப் அப்படியா ட்ரீட் பண்ணாரு, அப்படியே அடிமையாட்டி ட்ரீட் பண்றாரு பாருங்க. இதுல தான் வந்து இவங்க எல்லாம் தேவனால அழைக்கப்படாதவங்க, செய்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதவங்க சதையை கட் பண்ணிடுவாங்க. அந்த கட்டுகளை மட்டும்தான் எடுக்கணும், ஃப்ரீ ஆகல. அந்த கட்டை மட்டும் எடுத்தா இப்பொழுது அவன் வீட்டுக்கு போக முடியும், ஹல்லேலூயா, பார்க்க முடியும், ஹல்லேலூயா, கை தட்ட முடியும், ஹல்லேலூயா. கை கட்டப்பட்ட கை தட்ட முடியாது. பாட்டு படிக்கும் பொழுது கை தட்ட சிலரால முடியல, கட்டு இருக்கிறது, ஹல்லேலூயா. சிலர் வந்து நடக்க முடியாம அதே இடத்துல இருக்கிறாங்க, கால கட்டு ஆகும். பத்து வருஷத்துக்கு முன்னால என்ன ஸ்டாண்டர்ட் இருந்தோ அதே ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கிறாங்க. இன்னும் அதுல இருந்து கொஞ்சம் கூட கொஞ்சம் முன்னேறி இல்ல, மெசேஜ் முன்னேற போயிட்டே இருக்குது, மெசேஜ் டீப்பா மாறிட்டு இருக்குது. ஆனா அந்த அளவுக்கு இவங்க டீப்பா மாறல, அதே இடத்துல நிக்கிறாங்க, கால கட்டு அழுக்கப்பட வேண்டும். ஆமே. சேலை வந்து முகத்துல சேலை இல்லாத சுத்திக்கப்பட்டிருக்குது, அது அது திறக்கப்பட்டாதான் கண்ணால பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ப்ரோக்ராம் என்ன, இப்ப சபை வந்து எங்க போயிட்டு இருக்குது, இந்த 17 வருஷத்துல அது எங்க வந்திருக்குது, இத ஜீசஸ் என்ன மாதிரி கிரியை செய்கிறார், வேர்டு எவ்வளவு தூரம் போயிருக்கிறது, ஜீசஸ் அண்ட் ஹிஸ் ப்ரோக்ராம் எப்படி இருக்கிறதுங்கிற கண்ணால பார்க்கணும். ஹல்லேலூயா. கண் அங்க தூள் சீலையினால சுட்டப்பட்டால் பார்க்க முடியாது. ஆனா உயிர்த்தெழுந்தாவிட்டு மெசேஜ் இருக்கிறோம், நாங்க டினாமினேஷன் போறதில்லை, வேற எதுவும் வித்தியாசமான காரியத்தை ஒண்ணு நாங்க செய்ய போறதில்லை. ஆனா கட்டப்பட்டிருக்கிறத உயிர்த்தெழுது உண்மைதான், ஆனா ஃப்ரீ ஆகலையே. அதுக்குதான் ஆண்டவர் வந்து அந்த அனாயிண்டட் பிரீச்சர் மூலமாக சில கண்டிப்புகளை கொடுக்கும் பொழுது அது வந்து கட்ட அவிழ்த்தப்பட்டு அந்த ஆத்மா டோட்டலா டெலிவரன்ஸ் ஆகிறது. ஹல்லேலூயா. இவனை கட்ட அந்த 44 மறுபடியும் வாசிக்கலாம்.
மறித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றான்.
இதோ கைகள் கால்கள் கட்டப்பட்டிருக்கும், முகமும் சீலையால் இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னார். தொடர்ந்து வாசிக்கலாம்.
அப்பொழுது மரியாள் இடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவர்களை கண்டவர்களாக யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள்.
சரி, போதும். அதுல என்ன வாசிக்கிறோம் என்றால், அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான், கால்களும் கைகளும் பிரவேசிலே கட்டப்பட்டது, அவன் முகம் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசுவை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள். அவன் இந்த கல்லறைக்குள்ளிலிருந்து வீட்டுக்கு போனான். அவன் இதே இடத்துல நிக்க கூடாது, கட்டவிழ்த்து விடுறதுனா அந்த இடத்துல நிப்பான். கோணியை கட்டிக்கிட்டு ஓடுறாங்களா குழந்தைகள், அதே மாதிரிதான் இருக்கும். அதனால அவன் குதிச்சு குதிச்சு தான் குதிக்க முடியாது, எல்லாமே கட்டா இருக்குது. எப்படி போக முடியும்? இவன் கட்டவிழ்த்துனாதான் வீட்டுக்கு போக முடியும். ஹல்லேலூயா. இவன் வெட்டிங் சப்பருக்கு போகணும். ஹல்லேலூயா. இவனை கட்டவிழ்த்து விடுங்க. ஹல்லேலூயா. இதை மார்த்தாள் மரியாள் வெட்டிங் சப்பர் செய்ய போறா. அந்த வெட்டிங் சப்பருக்கு போகணும்னா இவனை கட்டவிழ்த்து விடுங்க. ஹல்லேலூயா. நம்ம வெட்டிங் சப்பருக்கு போக போறோம். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியான கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்ட ஒரு பாக்கியமான்கள். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள், இவைகளை எழுது என்றார். முதலாவது மேரேஜ் வருகிறது, நாம் சந்தோஷப்பட்டு கழிவுந்து அவருக்கு துதி செலுத்த கடவும். ஆட்டுக்குட்டியான கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வசனம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அருளப்பட்டது. அந்த மெல்லிய வசனம் பசுத்தோண்ட நீதிகளே. அதன் மீன் 9 வசனம், வெளிப்படுத்தல் 19:9. தின்னு அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியான கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்ட பாக்கியவான்கள், மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். இது சத்தியமான வசனம். மேரேஜ் சத்தியமானது, வெட்டிங் சப்பர் சத்தியமானது. இப்ப மேரேஜ் நடந்திருக்கு, நம்ம யூனியன்ல வந்திருக்கிறோம், தேவனோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். நல்ல வெட்டிங் சப்பர் போனோம். ஹல்லேலூயா. இவங்க வெட்டிங் சப்பருக்கு போனோம், இவன் இதே இடத்துல நிக்கிறான், இவன் வெட்டிங் சப்பருக்கு போனோம். அவிழ்த்து விடுங்க, நடந்து வீட்டுக்கு போனோம். 12 அவள் ஒரு வெட்டிங் சப்பர் அங்க இருந்து கத்தருக்கு ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணும் பொழுது லாசர் அங்க இருந்தா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 12
அங்கே அவர் ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தால் பணிவிடை செய்தால் லாசரும் அவருடனே கூட பந்தி இருந்தது.
லாசர் அங்க பந்தி இருக்கிறான், அவன் வெட்டிங் ஷப்பருக்கு போனோம். அவனுக்கு ஒரு ஷப்பர் அங்க ஆயத்தம் பண்றாங்க. அந்த ஷப்பர்ல இயேசு கிறிஸ்துவோடு பங்கு பெறணும். ஹல்லேலூயா. அவளுடைய சீசனோடு அவன் பங்கு பெறணும். இவனை கட்டவிழ்த்து விடலன்னா இந்த இடத்த விட்டு போக முடியாது. அந்த மினிஸ்ட்ரி வந்து இன்னைக்கு அதுதான் 5-fold மினிஸ்ட்ரி. இன்னைக்கு 5 விதமான ஊழிய 5-fold மினிஸ்ட்ரி ஆண்டர் கொண்டிருக்கிறார். இதோ பவுல் ஒரு பெரிய ஊழியக்காரன் தான், பெரிய ஊழியக்காரன், கிரேட் அப்போஸ்தல், பிரதான அப்போஸ்தலன். இயேசு அவனை நாங்க அப்போஸ்தலன் 9 அங்க முள்ளில் உதைக்கிற உனக்கு கடினமா அக்னி சம்பத்தில் சந்திக்கிறார். ஆனா என்னச்சேன்னா, அவன் வந்து அவனுக்கு வெளிப்பாடு உடனே வந்துட்டு, இயேசுதான் தேவனின் வெளிப்பாடு வந்துட்டு, பழைய பாட்டின் யெகோவாதான் புதிய பாட்டின் இயேசு கிறிஸ்து என்ற வெளிப்பாடு வந்து விட்டது. அதுதான் ஆண்டவர் செய்கிறார். ஆனா என்ன சொல்றாருன்னா, இவன் வந்து நேர்த்தருக்கு போ அப்படின்னு சொல்லி அங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னனியா சொல்றாரு, நீ போய் அவனுக்கு வந்து ஜெபம் பண்ணு. அவன் கண்ணுலாம் அந்த ஒளியில பாதிக்கப்பட்டிருக்குது, அவனுக்கு பார்வை அடைய வேண்டும், அவன் ஞானஸ்தானம் பெறணும், அவன் பரிசுத்தாவி பெறணும். நீ அவனை கை வச்சு ஜெபம் பண்ணு. இதுதான் அந்த இவனை கட்டவிழ்த்து வந்த அன்னனியா ஊழிய அங்க இருக்கு. ஆண்டவரே எல்லாத்தையும் செஞ்சிடல. ஆண்டவர் வார்த்தையை ஆத்மா உயிர்ப்பிக்கிறார். இதை ஞானஸ்தானம் எடுக்கணும், அது ஒரு பாசத்தான் செய்யணும். அவனுக்காக தலை மேல கை வச்சு ஜோம் பண்ணு. அனனியா வந்து ஜோம் பண்ணும் பொழுது அவனுடைய கண் பார்வை அடைந்தது, அவன் ஞானசான பெற்றான், அவன் பரிசுத்தாவியை பெற்றான் என்று பைபிள்ல வாசிக்கிறோம். அதே போல கொர்னேலி வந்து என்ன செய்யறான் என்றால், அவன் தன்னுடைய நண்பர்கள் எல்லாம் கூட்டி சேர்த்து தன்னுடைய வீட்டுல வந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது பேதுருவை அழைச்சி அனுப்பு. யோப்பா பாட்டத்துல இருக்கிறான், இத பேதுரு வருகிறான். பேதுரு வந்து ஜோம் பண்ணும் பொழுதுதான் அவன் பரிசுத்தாவி பெறுகிறான். இதை அவங்க வார்த்தையை போதிக்கும் பொழுது பரிசுத்தாவி பெற்று அவனுக்கு ஞானசானம் கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அங்க பீட்டர் மினிஸ்ட்ரி இருக்கிறது. ஆண்டவர் அவனுக்கு விஷன் கொடுத்த, ஆனா அதோட விட்டுட்டு அந்த பாதி ஊழியத்தை விட்டுட்டு அந்த ஊழியத்தில் கோவர்க்கராக ஆண்டவர் பேதுருவை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அந்த எத்தியோப்பியன் பைபிள் படிச்சுட்டு போறான். இது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போய் அந்த ரதத்தோடு சேர்ந்துக்கொள். நீ படிக்கிறது ஏதாவது புரியுதா? இல்ல. அது இயேசு கிறிஸ்துவை பத்தி எழுதியிருக்க, அவர் மரித்தார், உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. அவருடைய நாமமே அல்ல, வேற நாம இல்ல. உடனே அவன் ஞானஸ்தானம் பெறுகிறான். அப்போஸ்தலர் 8 நம்ம வாசிக்கிறோம். இதோ புரோடிகல் சன் வருகிறான், இளையகுமாரன் வருகிறான். இளையகுமாரன் பன்றி மேய்த்து மனம் திரும்பி இப்பொழுது வருகிறான். பன்றிகளோடு அசுத்தத்தோடு ஜீவித்தான், இப்பொழுது உணர்வடைந்து. இதை என்ன சொல்றால், அவன் தகப்பன் வீட்டை நோக்கி வரும் பொழுது என்ன நடந்தது? அவன் தூரத்தில் வரும் பொழுது தகப்பன் வந்ததை பார்க்கிறான். பார்த்து என்ன சொன்னா, ஓடி போய் அவனை கட்டி பிடித்து அவனுக்கு முத்தம் கொடுத்து இது அவனை வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு வருகிறான். லூக்கா 15:20.
எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான்.
இதோ மனதுருகி ஓடினான், கழுத்தை கட்டிக்கும். அது அவருடைய தகப்பனுடைய வேலை. ஒரு வேலைக்காரனை பார்த்து, அங்க என் மகன் வர்றான், என் மகன் பார்த்தா தெரியுது லாஸ்ட் பையன், அவன் ஊர் சுத்திட்டு வந்திருக்கிறான், அவன் ரவுடித்தனமா போயிட்டு எல்லா பணத்தையும் செலவழிச்சிட்டு பாதியா போயிட்டு இப்ப வளர்ந்து இருக்கான், வீட்டை நோக்கி வர்றான், நீ போய் அவனை கூட்டிட்டு வா அப்படின்னு வேலைக்காரனுக்கு சொன்னாரா? சொல்லிருக்கலாம்ல? சொல்லல. அவர் வீட்டுல எத்தனையோ வேலைக்காரா இருக்கிறான், நீ போய் அவனை கூட்டிட்டு வா. சொல்லல, அவரே போனாரு. ஹல்லேலூயா. இது வந்து காட் செய்கிற காரியம். இது அவர் மறித்தார், வீசிருந்தார், நமக்கு ரட்சிப்பை சம்பாதித்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு மினிஸ்ட்ரி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பாஸ்டர் ஒரு மனுஷனுக்கு அந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். அவர் ஆண்டவர் அந்த மனுஷன் ஒரு கோ-வொர்க்கராக இருக்கிறார். இது வந்து அவரே செய்கிறார். அதன் பின்பு என்ன வருகிறான், வீட்டுக்கு வந்த பிறகு அந்த தகப்பன் என்ன சொல்லுகிறார் வாசிங்க. அதுக்கடுத்த வசந்த வாசிங்க.
தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள்.
இப்பொழுது உயர்ந்த வஸ்திரத்தை, இது வந்து அவரே கொண்டு போய் டிரெஸ் கொண்டு அவனுக்கு மாட்டல, கையை விட நான் பட்டன் போடுறேன் அப்படின்னு செய்யல. ஒரு வேலைக்காரனை பார்த்து உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு இவனுக்கு போடுங்க, வேலைக்காரன் வந்து அந்த வஸ்திரத்தை அணிவிக்கிறான். இன்னொரு வேலைக்காரனை பார்த்து அவனுக்கு கையில மோதிரம் போடு, இன்னொருத்த வந்து மோதிரம் போடுறான், இன்னொரு வேலைக்காரனை பார்த்து கால ஷூ போடு, செருப்பு இல்லாம இருக்கிறான் அவனுக்கு கால ஷூ போடு, இன்னொரு வேலைக்காரனை பார்த்து நீ போய் அந்த ஒரு கொளுத்த கன்றை வந்து அடிச்சு அதை வந்து நல்ல மாதிரி என்ன செய்தால் பிரியாணி தயார் பண்ணி நல்ல டேஸ்டா கொண்டு வா, இது அவன் போய் செய்யறான். இன்னொரு என்ன சென்றால் வேலைக்காரனை பார்த்து ஒரு மியூசிக் பார்த்தி அரேஞ்ச்மெண்ட் பண்ணு, நம்ம பாடி சந்தோஷப்படலாம். இதெல்லாம் பாருங்க, நிறைய பணிவிடை காட்ஸ் இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜாப் செய்யறான். ஆனா இவர் செஞ்சது அவனை போய் கட்டி பிடித்து அழுது அவனை வீட்டுக்கு கொண்டு வர. இதான் இயேசு கிறிஸ்து இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மோடு கூட இணைத்துக் கொண்டார். நம்ம பாவிதான். இத பந்தியினுடைய ஸ்மெல் நம்ம மேல இருக்கிறது, சர்பன்ட் அண்ட் நேச்சர் நமக்குள்ள இருக்கிறது. அவர் நம்மளை கட்டி நம்மளோடு கூட இணைத்துக் கொண்டார். ஹல்லேலூயா. நம்ம அவர் ரிசீவ் பண்ணியிருக்கிறார், நம்ம பிரைடா மாத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. இதோ உயர்ந்த வஸ்திரம், ரோப் ஆஃப் ரைஜஸ்னஸ், நீதியின் வஸ்திரம், பரிசுத்தவான்டே நீதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம அடிமை கிடையாது. We are no more servant, we are son. ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு son and daughter of God. ஹல்லேலூயா. நீங்க அவருடைய குமாரும் குமாரிகள் செருப்பு போடப்படுது. நம்ம அடிமைகள் கிடையாது, நம்ம வந்து அவருடைய குமார குமாரி, நமக்கு உரிமை இருக்கிறது. ரிங் போடப்படுகிறது. எந்த வாக்கு தத்துவத்தையும் கேட்டு நம்ம அவட்ட பெற்றுக் கொள்ளலாம். நம்ம அவருடைய வீட்டுக்கு வந்திருக்கிறோம், எதை எடுத்து வேணாலும் சாப்பிடலாம், எந்த பொருளையும் எடுத்துக்கிடலாம். பெர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதை சாப்பிடலாமா, இதை எடுத்துக்கிடலாமா, கேட்க வேண்டியது. நீங்க வந்து குமாரன் குமார்த்திகளுமா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அந்த அதிகாரம் ரிங் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் பெரிய ஃபீஸ் ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷகுமாரனுடைய மாறாத சரீர வார்த்தையை நம்ம பூசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு பாஸ்டர் அதை ஏற்படுத்துறார். நீங்க இங்க வரும்பொழுதுலாம் ஆவிக்குரிய ஆகாரம் கிடைக்கிறது. மூத்தகுமாரன் போல வெளியே நின்னுக்கிட்டு ஏதாவது குறை சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. நீ வந்து சாப்பிடு, சந்தோஷப்படு. ஹல்லேலூயா. ஏதோ மியூசிக் பார்த்து ஏற்படு. நம்ம அருமையான பாடல்களை பாடுகிறோம், வெளிப்பாடான பாடலை பாடுறோம். சாங் லீடர் ஆண்டு நம்ம கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மியூசிக் வாசிக்கிறவர்கள் கொடுத்திருக்கிறார். நம்ம சந்தோஷப்பட்டு களி கூறுகிறோம். ஹல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு கொடுத்த இந்த ஜாப் எல்லாம் நம்ம செய்ய முடியாது. ஆனா அவர் வந்து இறங்கி வந்து நம்மோடு கூட இணைத்துக் கொண்டார், நம்ம ரிசீவ் பண்ணி கொண்டார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறோம், எவ்வளவு பெரிய காரியத்தை இயேசு நமக்காக செய்திருக்கிறார். எத்தனை பேர் நீங்க அதை ரியலைஸ் பண்ணுறீங்க? அதனால 4 days ஆகிவிட்டது, நம்ம இன்னைக்கு வெட்டிங் சப்பருக்கு போக வேண்டும். ஹல்லேலூயா. லாசர் இப்பொழுது வெட்டிங் சப்பருக்கு வர வேண்டும், இயேசுவோடு பந்தி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரதர் சொல்கிறார், அவரே நமக்கு பரிமாறுவார் என்று சொல்லியிருக்கிறார். அப்பொழுது நம்ம கண்ணீரையாவும் அவர் துடைப்பார். வெட்டிங் சப்பருக்கு நம்ம எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கும்? ரெசரக்ஷன் முதலாவது நடக்க வேண்டும், ரெண்டாவது நமக்கு பாடி சேஞ்ச் வர வேண்டும். இங்கே வந்து முதலாவது இங்கே வந்து ரியல் பிலீவர் ஐக்கியப்பட வேண்டும். பின்பு என்றால் ஏதோ மரித்து போன பசுத்துவான்கள் நம்மோடு கூட ஐக்கியப்பட வேண்டும். பின்பு நம்ம ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இயேசுவோடு இணைக்கப்படுவோம். ஹல்லேலூயா. அப்பொழுது அங்கே வெட்டிங் சப்பர் நடக்கும். அதன் பின்பு நோ மோர் கம்யூனியன் சர்வீஸ், அதுக்கு பிறகு கம்யூனியன் சர்வீஸ் கிடையாது, பிரேயர் மீட்டிங் கிடையாது, துக்கம் இல்ல, வருத்தம் இல்ல, எதுக்குமே நீங்க ஆயத்தமாக வேண்டிய அவசியம் இல்லை. அங்க பிரீச்சிங்கும் இனிமேல் கிடையாது. ஓன்லி ஜாய், ஹல்லேலூயா, எட்டர்னல் ஜாய், நித்திய மகிழ்ச்சி நம் தலைமையில் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஆமென். அந்த மேரியன் மாதா வந்து எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அதனால அது தேவனுடைய மகிமை விளங்குவதுக்கு ஏதுவாக இருந்தது. அதை விட நமக்கு மேலான சந்தோஷம் ஒரு நாளில வரப்போகுது. அந்த ரெசரக்ஷன் வரும் பொழுது, ரேப்சர் வரும் பொழுது நமக்கு அந்த சந்தோஷம் சொல்லி முடியாது. இப்ப நமக்கு ஆயத்தப்படுறது கொஞ்சம் தான், பிரயாசப்படுறோம். ஆனா அதுக்கு ஆண்டவர் நமக்கு எத்தனையோ கோடி மடங்கு பிளஸிங் தருகிறோம், எத்தனையோ ரிசோர்ஸிங் நம்மளாம் ஜெபம். மத்தியில் இருக்கிறது, நம்மத்திலே ஆரவாரம் இருக்கிறது, நம்மத்திலே எக்காலம் இருக்கிறது, நம்மத்திலே வாய்ஸ் ஆஃப் ரெசரக்ஷன் இருக்கிறது, எல்லாமே நம்மத்திலே இருக்கிறது. ஆரவாரம் சத்தம் எக்காலம் நம்மத்திலே இருக்கிறது. ஆரவாரம் நம்மை வார்த்தையோடு கூட இணைக்கிறது. ரெசரக்ஷன் அந்த வாய்ஸ் வந்து நம்மை உயிர்ப்பிக்கிறது, நம்மை பரிபூர்ணப்படுத்துகிறது, பெர்ஃபெக்ஷன்ல கொண்டு வருகிறது. ட்ரம்ப் நம்மளை மேல கொண்டு செல்லும். எல்லாமே இப்பொழுது நம்மத்திலே இருக்கிறது. லேசருடைய ரெசரக்ஷன் வந்து கிரேட்டஸ்ட் மெரக்கிள். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கிரேட்டஸ்ட் மெரக்கிள் தரப்போகிறார். நம்ம மேலே எடுத்துக்கொள்ளப்படுவோம். யூனியன் வித் கிங், இயேசுவோடு கூட நம்ம இணைக்கப்படுவோம். இன்னொரு பரிமாணத்திலே நம்ம இணைக்கப்பட போகிறோம். விதமான காரியத்தை ஆண்டவர் நமக்கு முன் வைத்திருக்கிறார். அதனால எல்லாருமே கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். ஏதோ கர்த்தருக்கு நம்ம சோத்திரங்களை இறக்கலாம். கர்த்தர் எவ்வளவு நல்லவராயிருக்கா, இயேசு எவ்வளவு நல்லவராயிருக்கிறார். எல்லாரும் கத்தனைக்கு நம்ம ஜெபிக்கலாம். கத்தாவே நமக்கு சூத்திரம் கேட்டதான வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். கத்த நமத்தில் அற்புதங்களை செய்கிற வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் உயிரோடு கொண்டால் மற்ற காரியங்களை செய்வது எவ்வளவு லேசான காரியம். அந்த இயேசு கிறிஸ்து நேற்றுமின்றி என்று மாறாதவராயிருக்கும். சூத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ் ஆண்டவரே, சோத்ரிக்கிறோம் ஆண்டவரே, தேங்க்யூ. அற்புதங்கள் செய்பவரேசு, அதிசயங்கள் செய்பவரேசு, அற்புதங்கள் அதிசயங்கள் அற்புதங்கள் செய்பவரேசு. இஸ் எ மிரக்கிள் வொர்க்கிங் கர்ல், இஸ் எ மிரக்கிள் வொர்க்கிங் கர்ல், இஸ் எ மிரக்கிள், இஸ் எ வண்டர். இயேசு இறங்கி வந்திருக்கிறார். சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்திருக்கிறது. ஹெட்ஸ்வன் வந்திருக்கிறது. அந்த அவர் ஊருக்கு வெளியே நிற்கிறார். நம்ம அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோமா? அந்த வார்த்தையோடு நம்முடைய சோல் இணைக்கப்பட்டிருக்கிறதா? இது அற்புதங்களை செய்யும்படியாக வந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்க அந்த டார்க்னஸ், அந்த இருளை நீக்க வந்திருக்கிறார். வியாதியை நீக்க வந்திருக்கிறார். நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற அவர் வந்திருக்கிறார். இந்த வேர்டு இன்னைக்கு வந்திருக்கிறது. இப்பொழுது இங்கே வந்திருக்கிறது. இந்த சபையில வந்திருக்கிறது. இங்க உங்க பக்கத்தில் அந்த வார்த்தை வந்திருக்கிறது. நீங்க வார்த்தையின் பிரசன்னத்தில் இருக்கிறீர்கள். சேமிரக்கில் நடக்கும். என்ன அற்புதங்களை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ அந்த அற்புதத்தை இயேசு இப்பொழுது செய்வார். நீங்கள் யாருக்காக அற்புதத்தை எதிர்பார்க்கிறீர்களோ இப்பொழுது இயேசு அதை செய்வார். அற்புதங்கள் செய்பவர் இயேசு, அதிசயங்கள் செய்பவர் இயேசு, அற்புதங்கள் அதிசயங்கள் அற்புதங்கள் செய்பவர் இயேசு. இஸ் எ மிரக்கிள் வொர்க்கிங் காட், இஸ் எ மிரக்கிள் வொர்க்கிங் காட், இஸ் எ மிரக்கிள் வொர்க்கிங் காட். இங்க ஜெப விண்ணப்பங்கள். கர்த்தருக்கு சோத்திரம். இன்று காலையில் இருந்து அதிகமான காது வலியினால் கஷ்டப்படுகிறேன். கர்த்தர்தாமே காது வலியிலிருந்து விடுதலை தரும்படி இந்த நேரத்தில் எனக்காக ஜெபிக்கும்படி போதகரையும் சபையாரையும் கேட்டுக் கொள்கிறேன். இப்படிக்கு சகோதரன் மேசாக். அடுத்தபடியாக இன்னொரு விண்ணப்பம், மகள் ஏஞ்சலுக்கு தலைவலி மற்றும் காது வலி மிகவும் அதிகமாக இருக்கிறது. கர்த்தர்தாமே சுகத்தை தர போதகரும் சபையாரும் ஜெபிக்க வேண்டும். இந்த வலியிலிருந்து, காது வலி, தலைவலி எல்லாத்திலிருந்தும் இயேசு கிறிஸ்து விடுதலை தரும்படியாக. இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே டெலிவரன்ஸ். ஜெபிக்க கூட வேண்ட அவசியம் இல்லை. வார்த்தையை சின்சியரா கேட்டா தலைவலியை உடனே போயிடும். அந்த தலைவலிக்கு அங்க இடம் இல்ல. இந்த வார்த்தையானது அதை துரத்தும். கத்தனைக்கு நாம ஜெபிக்கலாம், கத்தாவே நமக்கு சோத்திரம். இந்த நேரத்தில் மாண்டவர் இந்த காது வலி தலைவலி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கிப்போ. எந்த விதமான வியாதியா இருந்தாலும், எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும், எந்த விதமான வேதனையா இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுதே நீங்கி போகட்டும். தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் த ஹீலிங். இயேசுவே சோத்திரம், எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே மே துதிக்கிறோம். நீ நேற்றுமே எந்த மாறாவிட்டு அன்றைக்கு நீ பெத்தானியா கிராமத்துக்கு நடந்து வந்தி, இன்னைக்கு ஹெட்சோன் இறங்கி வந்திருக்க. நாங்கள் அதோடு கூட இணைக்க வேண்டும். மாத்தாள் மரியாளும் அந்த ஹெட்சோனோடு இணைத்துக் கொண்டார்கள். அவங்களுடைய வாழ்க்கையில இருள் வெளிச்சமாக மாறினது, துக்கம் சந்தோஷமாக மாறினது. இந்த நேரத்தில் எங்களுடைய பொசிஷன் எந்த விதமான சூழலாக இருந்தாலும், அது எந்த சத்துருடைய போராட்டமாக இருந்தாலும், இப்பொழுதே விடுவிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கட்ட அவிழ்க்கிறோம். இவனை கட்ட அவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சாத்தான் கட்டியிருக்கிற எல்லா கட்டுகளை அவிழ்க்கிறோம். வியாதியின் கட்டுகளை அவிழ்க்கிறோம். சரீரத்தில் எந்த பகுதியில் அங்கே கட்டி இருக்கிற இயேசுவின் நாமத்திலே அதை அவிழ்க்கிறோம். உடைய பிள்ளைகளை விடுதலையாக்குறோம். விடுதலையோடு கத்தரை ஆராதனை செய்ய, உமக்காக ஜீவிக்க நீர் கிருபத்தார். எங்களுக்கு பெர்ஃபெக்ட் லவ், பெர்ஃபெக்ட் ஃபெய்த்தினை தருகிறார். அவிதமான ஆண்டவர் வாழ்க்கைக்கு எங்களை வழி நடத்தும். எங்களோட லைஃபை நீர் அவிதமாக சேஞ்ச் பண்ணும். உம்மை போலாக்கும் இயேசுவே, எங்களை உம்மை போல மாற்றும். உலகம் எவ்வளவு டெரிபிளா இருந்தாலும், எவ்வளவு சோதனைகள் இருந்தாலும், ஒன்று எங்களை அணுக மாட்டாது. நாங்கள் அந்த பிளேஸ்ல இருக்கிறோம். பாதைகள் அணுக முடியாத இடத்துல, சிங்கங்கள் வராத இடத்துல ஆண்டவரே நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அபீரமான ஒரு சில அந்த மெசேஜ், அதை நீதிமான் ஆண்டவர் அந்த துருகத்துக்குள் பிரவேசித்து அவன் ஆண்டவரே அவன் சுகமாய் குடியிருப்பான். கர்த்தருடைய நாம பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். நாங்கள் அவிதமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். அந்த ஹெட்சோனுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். சாத்தான் அதை டச் பண்ண முடியாது. கர்த்தாவே இந்த கடைசி காலத்தில் விதமான ஆண்டவரே நிகழ்ச்சிகளை நீ தருகிறீர். தேவனுடைய வார்த்தையானது வெறும் எழுத்து அல்ல, அதை ரியாலிட்டியாக மாறுகிறது. அது இப்பொழுது போதிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே நீர் அதை ஆண்டவரே காட்சியிலே மெட்டீரியலைஸ் பண்ணதுக்காக உமக்கு சோத்திரம். எங்கள் வாழ்க்கையிலே அது நிறைவேறுவதாக, எங்கள் வாழ்க்கையிலே அந்த வேர்டு ரியலாக மாறட்டும், அது மேனிபெஸ்டேஷனை கொண்டு வரட்டும். இந்த ராத்திரியில் எங்களோடு கூட இருப்பீராக. ஆசீர்வதி உம்முடைய பிள்ளையுடைய பிரேயரிக்கஸ் இருக்க எல்லா பிரேயரிக்கஸுக்கும் நீர் பதிலளிப்பீராக. சோத்திரம் ஆண்டவரே, நீர் அவிதமாக செய்ய போறக்கா சோத்திரம். எங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்து நீர் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறதுக்காக, உம்முடைய மகிமை வழங்க போறதுக்காக நமக்கு சோத்திரம் செலுத்தும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வோம். ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.